வணக்கம் வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் பிரதீப், இது சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட். இந்த வாரம் நம்ம வந்து ஜெயிலர் திரைப்படத்தை பற்றி பேச போகிறோம். அண்ட் என்னோட வந்து விக்னேஷ் அண்ட் சஞ்சீவ் ரெண்டு பேரும் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ வெல்கம் டு த பாட்காஸ்ட் விக்னேஷ், அண்ட் வெல்கம் டு த பாட்காஸ்ட் சஞ்சீவ்.
ஹாய் ஹாய் பிரதீப்,
தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அஸ் டு யுவர் பாட்காஸ்ட்.
இட்ஸ் அ ப்ளஷர். ஏன்னா சி இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு ஹாவ் மெனி பீப் நிறைய பேர் வந்து பாட்காஸ்டில் வந்து டிஸ்கஷன்லாம் இருந்தேன். இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு ஹாவ். தேங்க்யூ ஸோ மச். ப்ராப்பர் டிஸ்கஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு உங்கள் கிட்ட ஒரு ரெண்டு பேர்கிட்டே ஒரு கேள்வி இருந்தது. ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே ரஜினி ஃபேனா? ஸோ சஞ்சீவ், நான் உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்.
சி, யார் ரஜினி ஃபேன் இருக்க முடியாதுங்கிற கேள்வி. இந்த சென்ஸ் தான், டை ஹார்ட் ரஜினி ஃபேன் கிடையாது, பட் ஐ லைக் டிம் அஸ் அ ஆக்டர் அ லாட். அண்ட் டிஸ்க்ளைமர், வென் ஹி வாஸ் அபவுட் டு ஸ்டார்ட் தி பொலிட்டிக்கல் மூமெண்ட், ஐ ஒர்க்ட் வித் சம் ஒன் அஸ் அ செகண்ட் ரேங்க் ஒரு தேர்ட் ரேங்க் ஒர்க்கர் இன் இனிஷியல் செட்டப் ஒர்க் அண்ட் ஸ்டப் லைக் தட். ஸோ I like him as a person, I like him as an actor, I followed him for 20 years, but I wouldn't say I'm a blind, die-hard Rajini fan. Even while you were doing things for the party and stuff like that, we were very practical in what are we doing. We are not driven by the person of Rajini, we are driven by possibly could we contribute for change kind of thing, right? So yeah, I'm mostly a neutral Rajini fan, if I were to call something like that.
Okay, Vignesh?
நான் வந்து ஃப்ரம் மை யங்கர் டேஸ் யா டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் ரஜினி. இது ஒன்லி ரீசன் இஸ் வீட்டில் அவர் படத்துக்கு மட்டும்தான் கூப்பிட்டு போவாங்க. ஸோ டு பி ஆனஸ்ட், எனக்கு த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வாட் ஐ சா ஆஃப் ரஜினி சார் இன் தியேட்டர் இஸ் தளபதி. ஸோ தளபதி, இந்த அண்ணாமலை, இந்த வீரா, முத்து, அருணாச்சலம், பழைய பையனுக்கு என்னன்னா வேற யார் படமும் நான் தியேட்டர்லேயே பார்த்துல அன்டில் 2004. I mean, yeah, so okay. Mudikira varaikum. It's like, I thought only, okay, Rajini padam mattum dhaan theater la paakanumndra maari oru idu irundhathu. And as Sanjeev said, I used to be a great fan, but oru chinna chinna indha personal idala maarumla. I was taken aback when he didn't keep up his word. So adula vandu periya disappointment irundhathu. ஏன்னா as இப்போ ஒரு எந்த இதுலேயுமே ஸ்டேட்லேயுமே இருந்தாலுமே பீப்புள் எக்ஸ்பெக்டட் ஹிம் டு ஜாயின் பிகாஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் 2 decades he has been teasing through his movies, audio launches. இது பண்ணும்போது ஐ ஃபெல்ட் வெரி பேட். ஐ மீன் இட்ஸ் லைக் இட் வாஸ் லைக் லாஸ்ட் மினிட்ல அப்படியே ஓகே நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி ஒரு இது. ஆஃப் லேட்
பாபால கூட வந்து டீஸ் பண்ணியிருப்பாரு.
பாபா விடுங்க, கபாலி காலா வரைக்குமே ஆடியோ லான்ச் பேட்டா ஆடியோ லான்ச்ல கூட பாத்தீங்கன்னா அப்ப நான் வந்து பாலிடிக்ஸ்ல போற இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால நான் கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட வேணான்னு சொன்னேன். He was supposed to, it was like he was giving directions that he was supposed to come. And as Sanjeev told, ingime enakku therinja enoda one of my relatives who was part of his campaign idu nariya off the line idu pannirundanga, and all of a sudden everything last minute la or dot vechittu escape abindra. See,
avara per vachi whatever per vachi rendu per vandanga arasil kulla. I mean, ottar periya laidaru innor thar vandu boda vechittu oppetti irukkaru
illa whatever reasons, primarily he cited his health reasons, but yeah, it's his personal choice, but it was like a very big letdown. So yes, rajini fan in fact I have to accept it.
Okay, சரி, இப்படி அதுல இதுலயே ஒரு ஃபாலோ அப் கேள்வி. ஸோ ஹவு எக்ஸைட்டட் வேர் யூ, ஆர் ஹவு நாட் ஸோ எக்ஸைட்டட் வேர் யூ இப்போ இந்த ஜெயிலர் அனௌன்ஸ் பண்ணப்போ? ஏன்னா வந்துட்டு சி அகெயின் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்துட்டு இந்த நெல்சனோட வேர்ல்ட்ல வந்து ரஜினி எப்படி ஃபிட் ஆவார்ன்றது நமக்கு தெரியாது, ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு இப்போ நியூ ஏஜ் டைரக்டரோட அவர் ஒர்க் பண்றப்ப வந்துட்டு அவங்க இவருக்காக வந்து இது பண்ணணுன்ற அந்த ஒரு விஷயமே இருந்தது. ஸோ அகெயின், ஸோ விக்னேஷ், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு நீங்கள் எக்ஸைட்டடாக இருந்தீங்களா இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணப்போ, இல்லை வந்துட்டு சரி வர்றப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு
விட்டீங்க? டு பி ஆனஸ்ட், ஐ வாஸ் எக்ஸைட்டட் ஃபார் த டேரக்டர் ரேதர் தென் பீங் எக்ஸைட்டட் ஃபார் ரஜினி. ஐ வாஸ் எக்ஸைட்டட் ஃபார் த டேரக்டர் பிகாஸ் ஆஸ் சட் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லை. ஏன்னா நீங்கள் ஆஃப் லேட் ரஜினியோட ட்ரெண்ட்ஸ் ஆஃப் செலக்டிங் மூவிஸ் பார்த்தீங்கன்னா வேற இருக்கிற ஸ்டார்ஸ் ஹிட் ஆற டைரக்டர் கிட்டதான் அவர் ஹி லேண்ட்ஸ் அப். லைக் வென் முருக்தாஸ் கேவ் சக்சஸ் டு விஜய் வித் கத்தி அண்ட் இது, ஹி வென்ட் டு வென் ஃபார் ஹிம் ஃபார் தர்பார். லைக் வைஸ் இங்க விஸ்வாசம் ஹிட் ஆகும் போது ஹி வென்ட் டு சிவா. அதே மாதிரிதான் வாஸ் செலக்டட் ஃபார் பீஸ்ட், அந்த பீஸ்ட் படமே ரிலீஸ் ஆகல, பட் தே கேவ் அ டீசர். So of late, we could see that when Rajini was rather than selection process marlam, but he was at least in the minimum guarantee ivar inga edutha and idu irukonundra or idu irukum, but I wasn't so much excited because enna aguna ungalku indha mari new age directors kitta when all these so called superstars join, there will be a lot of compromises. We saw in a lot of directors ena for example if I have to quote H. Vinod, I think அவரோட சவதுரங்க வேட்டை அண்ட் தீரன் அதிகாரம் மூன்று மூவி வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஆல் டைம் மூவிஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து அஜித் மாதிரி ஒரு ஸ்டாரோட இது பண்ணும் போது யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வாஸ் சோ ஹை, பட் வாட் வி காட் வாஸ் கம்ப்ளீட்லி தி ஆப்போசிட், ரைட்? அதே தான் த கேஸ் வாஸ் வித் லோகேஷ் வென் ஹி ஜாயின்ட் வித் விஜய் இன் மாஸ்டர். லைக் வைஸ் ஐ வாசன் சோ எக்ஸைட்டட் டு பி ஆனஸ்ட் அன்டில் த ரிலீஸ் வரைக்குமே ஐ வாசன் சோ மச் எக்ஸைட்டட் பிகாஸ் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப கம்மியா தான் வச்சிருந்தேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும்.
ஸோ ட்ரெய்லர் பார்த்துமே வந்துட்டு நீங்க அவ்வளோ ஹைப் ஆகல?
இல்ல, டு பி ஆனஸ்ட் இல்ல.
ஓகே சஞ்சீவ்,
சேம் திங். In my case, on the, I was very excited. The primary reason is Beast had not released. And the time Doctor released, right, there was this period of 6 months where I actually involved myself in movie business. Now, TK area, I was a distributor. I've distributed 4 Tamil movies in the Thiruvalli Kanyakumari area. So I've tracked Doctor as a movie. I know what kind of pre-release talk Doctor had within the trade. அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் பண்ணி சக்க போட போட்டுச்சு. Contrary to what trade believed, Last, right. I don't recall, last 8-10 padam, right from Robo onwards, a full-fledged comedy or a full-fledged any kind of comedy movie for Rajini. So I was super excited saying that ivaru kandippa edha vyasam panna poraaru, but there will be a lot of laughter. I was super excited, you know. And the excitement on the initial announcement also was like, you know, avaru Rajini Anirudh irukkira oru teaser they launched, it was very nice. Adhukapra Naruvala vachi the first look that they launched, that was also very nice. I think before the trailer, even the songs Kavala, Kukum, they were very good. That excitement sort of dropped when I watched the trailer. I somehow found the trailer to be a huge letdown. Our trailer code, they gave some name, I don't know what they called it, something
preview.
Right?
Preview.
Preview, something. So it was a huge letdown, especially rendu sequences in the trailer paatha, I was like, they would you do something worse than Beast? And also, this comes from someone, I actually like Beast, you know, contrary to what everyone felt, I somehow felt Beast was very good. It was definitely not a subpar movie, may not be a super doper hit material, but it was definitely a good material, but somehow it found a lot of criticism. And the mari idanalala idu ella in the context la I Beast trailer kuda I was very excited, you know. Beast at the end of the movie also I thought it was a good content, it was not a bad content like how a lot of people நிறைய பேர் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு மோசம் இல்லை. ஆனால் எனக்கு என்னமோ ஜெயிலர் ட்ரெய்லர் பார்க்குறப்போ எனக்கு கொஞ்சம் லெட் டவுனாக இருந்தது.
ஓகே,
டு பி ஆனஸ்ட், ட்ரெய்லரில் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நோஸ் டேவ் பண்ணதுனால படம் பார்க்கும்போது அவ்வளவு மோசமாக எனக்கு எதுவும் தோணலை. ஸோ தட்ஸ் மை ஆர்க் ஆஃப் இந்த படம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து கடைசி வரைக்கும் எப்படி எனக்கு இந்த ஃபீலிங் இருந்தது.
ஓகே ஓகே. ஸோ அகெயின் ஐ பிலீவ், ஸோ நீ உங்கள் ரெண்டு பேருக்குமே குழந்தைகள் இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஆமாம்.
Yeah, okay. So, இந்த கேள்வி நான் கண்டிப்பாக கேட்கணுன்ட்டு இருந்தேன். பிகாஸ் இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ மீன் பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா, ஐ டெஃபினெட்லி ஃபீல் தட்
100%. ஏன்னா
ஒரு சில சீக்வன்சஸ்லாம் ஒரு சில ஸ்டன் சீக்வன்சஸ்லாம் வந்து பார்க்க முடியல, பையனை வச்சுட்டு பார்க்க முடியல, இட் இஸ் வெரி ப்ரூட்டல். அந்த அளவுக்கு வன்முறையை வந்து குழந்தைகளுக்கு வந்து நம்ம காட்டணும்னு அவசியமே இல்லை.
கண்டிப்பாக நான் வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு போகல, எனக்கு ஒரு 6 வயசு பையன் இருக்கலாம், ஒரு 2 வயசு பையன் இருக்கலாம். ஸோ 2 வயசு உள்ள இருந்தாலும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போனாங்க. பை த டைம் நான் செகண்ட் டே தான் மூவி பார்த்தேன். பை த டைம் ட்ரேட் டாக் இருந்தனால ட்ரேட் டாக்ல நார்மல் ரிவ்யூஸ்லேயே வந்து வயலண்ட் வயலண்ட்னோடனே ஐ வாஸ் வெரி ஸ்கெப்டிக்கல். ஸோ நானும் ஒய்ஃப் மட்டும்தான் பார்த்தோம்.
ஓகே,
எஸ்பெஷலி தி ஃபர்ஸ்ட் மர்டர் ஹி கமெண்ட்ஸ் ரைட் த ஜெயிலர் கேரக்டர். I was like, Yepudira, and then the theater had some 20 kids. I'm like, how on earth was this movie even certified? See, at least on the normal, they all blur pannuvaanga, right? And this, and the one cut, they could have removed it. I don't know why censor left it, why the director insisted on keeping it, why a star like Rajini was okay with that being the sequence. It sort of shook me. And Alvan, you know, subsequently, there were violent scenes which could have been avoided, you know. Avanga pandra comedy la they could have made it comical, or they could have shown it if like palai kaalathula pookatra madri edha pannirukla,
they could have and the scene e kaatama and the literal and the idella kaatama they could have avoided it. But
to be honest, it started from the first block itself, you know, before Rajini commits to that beheading. Even the Varman character, the Vinayagan character, அவரும் அந்த சுத்தில் வச்சு அடிக்கும் போது, as you rightly said, they would have shown the sound and the blood splash ஆகும் போது, for us, yeah, fine, for adults it's fine, but when you allow kids to see those things, சில பேருக்கு it was harsh. Agreed, completely agreed to what Sanjeev said, that சில இடத்துல அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த பி எட்டிங் எல்லாம் ரெண்டு மூணு வாட்டி அந்த ஃப்ரேம் காமிச்சாங்க, when Rajini beheads that person, அந்த blood, அந்த அழுத்து வெட்டி அது வாயில் ஆற மாதிரி இருக்கு, பட் தே ஸ்டில் கைண்ட் ஆஃப் ஜூம் இட். எனக்கு நானும் இப்போ எனக்கும் ஐ ஹாவ் அ 6-year-old டாட்டர் அண்ட் 2-year-old சன், ரெண்டு பேரும் படத்துக்கு வந்தாங்க. 2-year-old சன் ஹி வாஸ் பிஸி, அதனால அவர் ரொம்ப நோட் பண்ணியிருக்க மாட்டாரு. பட் மை டாட்டர் வாஸ் லைக், அவ பாட்டு கேஷுவலா பார்த்தா, நான் வந்து இங்க கூப்பிட்டு எங்கிட்ட பேச இந்த கதையில இப்ப என்ன ஆகும் தெரியுமானா, இல்ல முக்கியமான சீன் போகுது, எதுக்கு என்ன கூப்பிடுற அப்படின்றா. என்னென்ன டயலாக் எல்லாம் இது பண்ணிருப்பாங்க, அதுல கூட எதுவுமே குடுக்கல. இந்த மாதிரி பிஹெட் பண்றத பத்தி எல்லாம் எதுவுமே சொல்ல, ஒரு 4-5 இடத்துல சில இந்த கஸ்வர்ஜ் மட்டும் மியூட் பண்ணிருக்கோம், இந்த இது மியூட் பண்ணிருக்கோம் மட்டும் தான் போட்டிருந்தாங்க. இட் கேம் அஸ் அ ஷாக்கர். நிறைய சீன் அந்த சுத்தியல் வச்சு அவர் அடிக்கிற நிறைய சீனும் சரி, ரஜினி பண்ற இதுலயுமே சரி, தே ஷுட் ஹவ் அவாய்டட் ஆர் தே ஷுட் ஹவ் கிவன். ஏன்னா இப்ப என்ன ஆகுதுன்னா, மூவி கோயர்ஸ்க்கும் இது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. ஏன்னா இந்த படம் வந்து யூஏ கொடுத்து ஒரு பேரண்டல் கைடன்ஸோட பாக்கலாம், பட் ஐ திங்க் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வாட்ச் த மூவி இன் சிங்கப்பூர், அவன் என்கிட்ட என்ன சொன்னா அந்த சீனே வரலன்றான் என்கிட்ட. அந்த பண்றது
அது வந்து இந்த சிங்கப்பூர்ல வந்து தே ஹவ் சேஞ்ச் த ரேட்டிங் போல. ஸோ அந்த இந்த சீன்ஸ்லாம் நிறைய சீன்ஸ் வந்துட்டு கட் பண்ணிட்டாங்க. ஐ மீன் ரீசெண்டாக எதுலையோ யாரோ மென்ஷன்
பண்ணியிருந்தாங்க,
பட் யாரோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சிங்கப்பூர்ல வந்துட்டு ஒரு சில சீக்வன்சஸ்லாம் வந்துட்டு அவங்க ரிமூவ் பண்ணிட்டு அதை வந்து அண்டர் PG-13, ஐ மீன் ஆர் ரேட், சாரி ஆர் இல்லை PG-13 நினைக்கிறேன், நாட் ஷுர் என்ன ரேட்டிங்கன்றது எனக்கு சரியா தெரியல. பட் அது வந்து எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம் அப்படின்ற அந்த ரேட்டிங் உள்ள வந்து ஏதோ
நினைக்கிறேன்.
சோ அந்த மாதிரி மூவி கோயர்ஸ்க்கும் அந்த அது அந்த ஒரு முக்கியமான சீன் என்ன ஆச்சுன்னு தெரியல, டமால்னு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. சோ ஐ ஃபெல்ட் திங்க் ஃபார் தி நெக்ஸ்ட் செட் ஆஃப் மூவிஸ், ஏன்னா இப்ப நிறைய மூவிஸ் ஸ்டார்ஸ் மூவிஸ் வரும்போது வயலன்ஸ் இது வரும்போது திங்க் அப்ரோப்ரியேட் சர்டிபிகேட் அப்டைன் பண்றது இட்ஸ் பெட்டர் ஆஸ் யூ ரைட்லி
செட். ஆமா, யா. சோ அகைன் கோயிங் ஃபார்வர்ட் இப்போ லியோ கூட வரப்போகுது, அண்ட் ஐம் பிரிட்டி ஷுர் அதுல நிறைய புரூட்டலான சீன்ஸ் இருக்க போகுது. அட்லீஸ்ட் அதுக்காவது வந்துட்டு இவங்க ஏ சர்டிபிகேஷன் வாங்கினா நம்ம குழந்தைகளோடாவது போகாம அவாய்ட்
பண்ணுவோம். இல்ல பாசி, நம்பர் 1 we should take it for granted that no star movie will get an A certificate or the producer will send for a certificate. அவங்களுக்கு அந்த மணி ரெக்கவர் பண்ணனும்னா இட் ஹஸ் டு பீ a UA for everyone to walk into the theater. Now with India it is enforcement. Actually UA ல கூட நீங்க சர்டன் ஏஜ் கீழ குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது, there is some guidance and all. யாரும் என்போர்ஸ் பண்றது இல்ல. UAங்கறதே இஸ் a diluted U certificate so that everyone can walk into the theater. No theater, especially in current day, first weekend la ungalku collections irukengirappo UA la enna da strict guidance irundhalum no theater will restrict audience, no law enforcement agency will go and edhum panna mattaanga, yaarume panna mattaanga. So adu oru kadhu, adanal da indha celebrity adha top star padangala vandu kudumbama paakkanona modhal naal paakadhinga, oru rendavathu naal moonavathu naal paarunga, reviews kelunga, adha spoilers kuda irukalam, but vandu indha mari violence iruka, children appropriate ah ngiradhu சில ரிவ்யூவர்ஸ் தெளிவா பேசுறாங்க. இன்னும் நீங்க சொன்ன மாதிரி இப்போ நீங்க சொன்னீங்கல்ல சிங்கப்பூர்ல வந்து அந்த சீக்வன்ஸே இல்லைன்னு. அதே மாதிரி இட் யூ ரிகால் காலால அந்த டைம் காலால கபாலில மலேசியால கிளைமேக்ஸே மாத்திருந்தாங்க ஒரு சம் என்டையர் கிளைமேக்ஸ். லாட் ஆஃப் தீஸ் ரிலேட்டிவ்லி டெவலப் கண்ட்ரிஸ் நான் சொல்வேன், தே ஆர் வெரி பர்டிகுலர் அபவுட் ஃபாலோயிங் ஸ்டாண்டர்ட்ஸ், தே டோன்ட் கெட் கேரிட் அவே. இனி அவங்களுக்கு இது ஒரு ஃபாரின் மூவி, ஸோ தே டோன்ட் நீட் டு கெட் கேரிட் அவே. மேபி அவங்களும் அவங்க நாட்டில் லோக்கல் ஸ்டார்ஸ்க்கு தே மே மேக் அலவன்சஸ். நான் சொல்றேன் நம்ம ஊர்ல வந்து இது இந்த சென்சர் போர்டுங்கிறதே இஸ் வெரி ஐ வுடன்ட் சே டைரக்ட்லி பேட் எனிதிங் அபவுட் தெம், பட் தென் அவங்க சில இடங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்கன்னு தோணுது. கண்டிப்பா ஜெயிலர்ல பண்ண காம்ப்ரமைசஸ் எல்லாம் வந்து மிகப்பெரிய தப்பு, அது என்னுடைய ஆழமான கருத்து.
ஓகே, யா டோட்டலி அக்ரி வித் யூ. ஸோ அகைன் நம்ம இன்னும் டீட்டெயிலாக படம் டிஸ்கஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி விக்னேஷ் படத்தை பத்தின ஒரு குட்டி ஒன்லைன்
போயிட்டு when he comes across his son's killers. So that's the basic plot to begin with on what the movie is all about.
Okay, Vignesh na unge irundhu varan. So how did you like the film overall? A oru padama vandu ungalku pidichirundha illa?
எனக்கு டு பி ஆனஸ்ட் படம் பிடிச்சது. ஏன்னா as said எனக்கு I was having a very very low expectation on what the movie was about. I was excited more for the director because Nelson's previous works ellame enak pidichathu. As in fact as Sanjeev told enakum beast romba relate ana or padam except for some of the last in the climax sequences la vara things thavara enak ellame andha padathula pidichathu. So enakku the movie completely worked. I think they didn't enakku idu vandu correct ah set panni adicha mari thonudhu and படத்தோட சக்சஸ்க்கு அவர் எனக்கு படத்துக்கு படம் பிடிச்ச ரீசனுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இஸ் அனிருத். ஐ மீன் பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், ஐ திங்க் இன் எவ்ரி ஃப்ரேம் ஆன் ஹவு ஹி ஹஸ் கம்போஸ் த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஐ திங்க் நெல்சன் ஹட் கிவன் பிரைம் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யோகி பாபு, எனக்கு யோகி பாபு வந்து எனக்கு ஆஃப் லேட் அவரோட எந்த படத்தோட காமெடியுமே எனக்கு அந்த அளவுக்கு ரிலேட் ஆகல. பட் இப்ப வந்து ரெண்டு ரீசன்ட் மூவிஸ் மாவீரன் அண்ட் ஜெயிலர் ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா அவரோட பாடி லாங்குவேஜ் அண்ட் அவரோட அந்த காமெடி அந்த டைமிங் காமெடி அவர் பாடி லாங்குவேஜ் வாட் எவர் யூ ஹஸ் ஷோன் வாஸ் ரியலி ரிலேட்டபிள். எனக்கு ஓவரால் த மூவி வாஸ் வெரி மச் சாட்டிஸ்ஃபேக்டரி. எனக்கு ஐ மீன் அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ரிலீஸ்க்கு முன்னாடி சஞ்சீவ் செட் அப்பதான் அந்த டெம்போ செட் ஆச்சு, கரெக்டா அந்த பாட்டு ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா அந்த ஜெயிலர் ஷோ கேஸ்னு அந்த ப்ரிவியூ ஒரு ட்ரெய்லர் கொடுத்தோன்னே இட் வாஸ் செட் தட் ஓகே ஆக்ஷன் படம் அப்படின்னு இருக்கும்போது படத்துக்கு போகும்போது நான் இது வரைக்கும் படம் ரெண்டு வாட்டி பார்த்துட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டே ஒரு வாட்டி பார்த்தேன், அதுக்கப்புறமா டூ டேஸ் பேக் ஒரு வாட்டி பார்த்தேன். I like the movie. It was completely satisfactory for me. I think I can't, I mean Nelson has done a very good job in that.
Okay. Sanjeev?
See, எனக்கு மூவி பார்த்துட்டு வந்தப்போ ஐ லைக் இட். ஓகே, when I say I liked it, நான் ஒரு சர்டன் அமௌண்ட் கொடுத்து அந்த மூவி பார்த்துட்டு வந்தேன். Did it have its highs, lows? Did it keep me engaged? Yes. அந்த அளவுக்கு அந்த தியேட்டர் விட்டு வெளியேறும் போது ஐ வுடன்ட் சே ஐ ஆக்சுவலி ட்வீட்டட் சேயிங் தட் மூவி இஸ் வாட்சபிள் but it does not have substance to beat Vikram's collection because everyone said Vikram and as luck would have it is actually beating Vikram's collection. That's a different story. எனக்கு படம் இன் ஜெனரல் பிடிச்சிருந்தது, பட் தென் அந்த அந்த பிடிக்கிறதுக்கு வந்து இதை விட ஒரு ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் நீங்கள் ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டு வரீங்க, வந்து சாப்பாடு நல்லா இருந்தேன்டா, எஸ் சாப்பாடு நல்லா இருந்தது, ஆனால் எனக்கு அந்த அதை ஊற்றுன சாதம் பருப்பு சாம்பார்லாம் பிடிக்கல. சுத்தி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா ஸ்வீட்டு அதெல்லாம் தாறுமாறு தக்காளி சோறு. ஸோ அதனால படம் பிடிச்சிருந்த அவர் சொன்ன மாதிரி இன்னொரு ட்வீட் பண்ணியிருந்தேன் சேயிங் தட் தி ஒன் திங் தட் லைக் அபவுட் ஜெயிலர் வாஸ் அனிருத் மியூசிக். உண்மையை சொல்லணும்னா அனிருத் இஸ் அ ஸ்டார் ஆஃப் த மூவி. அவர் மாத்திரம் இல்லை, அவருடைய பின்னணி இசையோ அந்த பாடல்களோ இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த படம் வந்து ஒரு பப்பட மாதிரி ஒதுங்கி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது ரொம்ப லூசா சொல்லணும்னா ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா, ஒரு 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 மகனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு ஒரு தகப்பன் மானை தேடி மான கொண்டவங்களை தேடி போகிற கதை அவ்வளோதான். ஓகே, ஆனால் அதில் நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் இந்த மாதிரி ஒன்லைனில் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பட் ஸ்க்ரீனில் நீங்கள் எழுதுவதை பொறுத்து விஷயங்கள் மாறும். இங்கே வந்து அவர் ரஜினிக்கு ஒரு நாலு ஹை மூமெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாரு, அதை தவிர்த்து சிவனாக்கு ஒரு ஹை மூமெண்ட், மோகன்லாலுக்கு ஒரு ஹை மூமெண்ட், இந்த ஒரு ஏழு எட்டு ஹை மூமெண்ட்ஸை வச்சு படத்தை உங்களை கொண்டு போய் எடுத்துட்டாங்க. அண்ட் இது இந்த எல்லா ஹை மூமெண்ட்ஸையும் தாங்கி நிறுத்துறத ஒரே படம் வந்து அனிருத் மியூசிக். ஏன்னா நீங்க மற்ற படங்கள்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்லயாவது எல்லாரும் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, இதுல அவர் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் எல்லாம் பேச வச்சுட்டாரு. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு சராசரி ஆடியன்ஸ், இப்போ எனக்குன்னு வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 5-6 பாஷை பேசுவேன், சில பாஷைனா அப்படி டைலாக்ல அதாவது சப்டைல்ஸாக புரியுற அளவுக்கு நான் படங்கள் பார்ப்பேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா ஒரு எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி இருந்த மாதிரி நல்லா இருந்தது. பட் ஒரு சராசரி ஆடியன்ஸ்க்கு இது எப்படி லேண்ட் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சரணா கன்னடா ஒரு கன்னடா டைலாகோ ஒரு மலையாளம் டைலாகோ ஹிந்தி டைலாகோ டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சீன்களெல்லாம் தூக்கி பிடிச்சது. இப்போ சிவண்ணா கன்னடா என்ன சொன்னாலும் புரியாத ஒரு ஆடியன்ஸ் மேபி அவங்க சப்டைட்டில் போடலாம். நிறைய பேர் சப்டைட்டில் படிக்கிற ஆர்வத்தில் இருக்க மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு இது ஒரு மாஸ் சீன் காட்டுனது ஒரு மியூசிக், ஒரு 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 வார்த்தையே இல்லாம ஒரு பின்னாடி ஜிவிஎம் வந்து அந்த என்ன நோக்கி பயத்துறதுல பேசி பில்டப் கொடுக்காத மாதிரி அந்த மியூசிக்லயே அனிருத் தூக்கி நிறுத்திருப்பாரு. ஸோ அந்த அதனால நான் சொன்ன மாதிரி இந்த ஃபுல் மீல்ஸ் சூப்பரா இருந்தது. நீங்க ஸ்பெசிபிக்கா சோர் நல்லா இருந்து கேட்டீங்கன்னா சுமார் அப்படின்னு. ஸோ அதான்
ஓகே ஓகே. ஸோ பர்ஃபெக்ட், கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ. ஆனால் எனக்கு வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் இருக்குது, பட் நான் வந்து அது அப்புறம் நம்ம பேசுகிறப்போ வந்து அப்படியே அங்கங்கே தூவி வைக்கிறேன் நான். இப்போது நீங்கள் இந்த அடிஷ்னல் கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, வீட் நம்ம சிவனோட நரசிம்மா கேரக்டர் ஆகட்டும், இல்லை வந்து ஜாக்கி ஷெராஃபோட கேரக்டர் ஆகட்டும், இல்லை மோகன்லாலோட மேத்யூ கேரக்டர், அவங்க நெசசரியாக இருந்தாங்களா இந்த படத்துக்கு? அவங்க இல்லாமலே வந்துட்டு இந்த மாதிரியான அந்த மாதிரியான மாஸ் மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒவ்வொரு ரீஜனல் லாங்குவேஜுக்கு வந்துட்டு ஒரு பாப்புலரான ஆள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணாங்கன்னு நான் பார்க்குறேன். என்ன இப்போ பர்சனலாக கேட்டிங்கன்னா நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். கிராஃப், அப்புறம் வந்து இந்த சுனில் ஆகட்டும், அப்புறம் வந்து இந்த சிரஞ்சீவியோட அண்ணன் கேரக்டர் அவர். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ரீஜனுக்கு ஒரு ஆள் எடுத்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஜஸ்ட்டு இந்த கலெக்ஷனுக்காக வேண்டி பண்ண மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். பட் வாட் டு யூ திங்க் சஞ்சீவ்?
இவ்வளோ பெரிய படம் பண்ணுன்ட்டாங்க. நீங்க ட்ரேட் பத்தி பேசிட்டீங்கன்னா, நீங்க ட்ரேடை பிரிச்சு பாத்தீங்கன்னா கேரளா விலையை கூட்டிருந்தா மோகன்லாலோட அந்த கேமியோ போதும், கர்நாடகா விலையை கூட்டணும்னா சிவனோட கேமியோ போதும். இதெல்லாம் ரொம்ப ட்ரேட் ட்ரிவன் அக்ரிமெண்ட்ஸ். உண்மையா சொல்லணும்னா நீங்க வந்து ஒரு 1 crore செலவு பண்ணி கர்நாடகால ஏதோ ஒரு சாரை போடுறதுக்கு, யூ குட் பே த டாப் ஸ்டார் பை 4-5 crore அண்ட் கெட் ஹிம் ஃபார் த 10 minutes. இட் மேக்ஸ் ஹியூஜ் ட்ரேட் சென்ஸ் பிகாஸ் அவருடைய அந்த ஒரு இது ரொம்ப
ரஜினியும் இருக்கிறப்போ வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு இது பண்ணி பண்ண முடியாது, ஆப்வியஸா இவங்க எல்லாம் கேமியோஸா தான் இருப்பாங்க அப்படின்னு என்னோட அசம்ப்ஷனா இருந்தது. பட் அவங்க வந்து அவங்களோட அந்தந்த கேமியோவுக்கு வந்து ஜஸ்டிஃபையபிளாக இருந்ததா, அவங்க இல்லாமலே பண்ணியிருக்கலாமா அப்படின்றது தான்.
ரெண்டு விஷயம் இருக்குது இதில். ஒன்று வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது எனக்கு கேமியோன்னு தோணலை, நெல்சன் கேமியோன்னு சொன்னோன்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா விக்ரம் படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கமலே கேமியோ. எனக்கு என்ன யோசனை இருந்ததுன்னா இவங்க எல்லாரையும் வச்சு 15 நிமிஷம் ஷூட் பண்ணாங்கன்னா முதல் 1.5 மணி நேரத்தில் ரஜினியே ஒரு 10 நிமிஷம் தான் வருவாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஃபர்ஸ்ட். இன் கம்பாரிசன் கேமியோ வந்து ஆறுதல். ஓகே, இவங்க எல்லாம் யாரை வச்சும் பண்ணியிருக்கலாம், இவங்க எல்லாம் யாரை வச்சும் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு சூப்பர் ஸ்டாரு கூட இன்னொரு சூப்பர் ஸ்டாரை போடணுங்கிற ஒரு கணக்கில் அவங்க பண்ணியிருப்பாங்க, அந்த அது ஒன்று தான். பட் யார் பண்ணியிருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஆனால் யார் பண்ணியிருந்தாலும் ரசிகர்கள் வந்து இப்போ என்ஜாய் பண்ண அளவுக்கு படத்தை என்ஜாய் பண்ணிருக்க மாட்டாங்க, அது என்னுடைய ஒரு தாழ்வாக இருக்கு.
ஓகே ஓகே, அக்ரீட்.
எனக்கு ஆக்சுவலாக வந்து சஞ்சீவ் சேட் இது வந்து நெல்சன் ஒரு நல்ல விஷயம் பண்ணார். ஆடியோ லான்ச்ல வந்து தெளிவாக இவங்களுக்கு வந்து கேமியோன்னு இருந்தாலுமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டது எனக்கு பெரிய விஷயம்னு சொல்லும் போதே நமக்கு செட் ஆகிடுச்சு, இவங்க வந்து படத்தில் ரொம்ப லிமிட்டட் ஸ்பேஸில் தான் வரப்போகிறாங்க. ஏன்னா சிவராஜ்குமார் சாராக இருக்கட்டும், ஜாக்கி ஸ்ராஃப், மோகன்லால், என்னடா இவ்வளோ பேர் அடிக்கிட்டே போகிறாங்க, ஸ்டார் காஸ்ட் ஏறிட்டே போகுதுன்னும் போது ஐ திங்க் எனக்கு இட் ப்ராப்லி ஃபெல்ட் இட் ஒர்க். அண்ட் இது இப்போ என்ன ஆகும்னா, இப்போ சிவராஜ்குமார் வந்து அதான் சஞ்சீவ் ரைட்லி சேட், இதுக்கு மெயின் ரீசன் யாருன்னா அனிருத் தான். இதுக்கு வேற யாரா ஒரு மியூசிக் டைரக்டர் பிஜிஎம் போட்டு சிவாண்டாவையோ மோகன்லால் சரியோ நடக்க விட்டுருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். பட் அனிருத் அந்த அந்த பிஜிஎம்ல இது பண்ணும் போது ரொம்ப மாசம் அந்த ஸ்லோ மோஷன்ல காட்டிட்டு அந்த மூணு பேரும் கடைசியில சேர்ந்து அந்த ஒன்னா அந்த சுருட்ட ஸ்மோக் பண்ணும் போது இட் ஃபெல்ட் ஓகே, சூப்பர் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆஃப் சவுத், ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி எனக்கு தோணுச்சு. பாலிவுட்டுக்கோ யாருக்கோ இந்த மாதிரி பண்ண முடியும் எங்களாலன்ற ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் ஆப்வியஸா இப்ப என்ன ஆகும்னா இட் ஓப்பன் அப், இப்போ வந்து ஒரு 10 தலை மாதிரி ஒரு படத்துல அந்த கேரக்டர் சிம்புக்கு பதிலா சிவாண்ணா நடிச்சிருந்தா ஒன்னும் பயங்கரமா இருக்குமேனு எங்க வீட்டுல சொன்னாங்க.
இன்னைக்கு வரைக்கும் அந்த கேரக்டரை கேரி பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க கன்னடால. பட் சிவனா வாஸ் அன்பிலீவபிள் இன் முஃப்தி. நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட், நீங்க சொன்ன பாயிண்ட் மாதிரி நான் அகைன் யோசிச்சு ட்வீட் பண்ணியிருந்தேன்னா, இப்போ வந்து தமிழ்ல ப்ரொடியூசர்ஸ் சின்ன டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்து சிவனாவோட படங்களை டப்பிங் ரைட்ஸ் வாங்கி ரிலீஸ் பண்ணலாம், அவருடைய மாஸ் படங்கள்லாம் டப்பிங் ரைட்ஸ் வாங்கி ரிலீஸ் பண்ணலாம். அது ஒரு புது ட்ரேட் ஓபன் பண்ணும் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் அந்த 10 நிமிஷம் வந்துட்டு போனால அவர்
அந்த ஷில் அவுட்ல வந்துட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு வரும்போது எனக்கு ஐ வாஸ் லைக் ஃபீலிங் ரஜினி மாதிரி தான் இருக்கு, யாரா இருன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. இந்த ஒரு லார்ஜர் தென் லைஃப், ஏன்னா சரி இப்ப இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்ஸ் படம் பார்க்கும்போது நம்ம லாஜிக் ஓகே லாஜிக் வந்து ஒரு அளவுக்கு இருக்கும், சரி என்னடா இதுன்ற அளவுக்கு லாஜிக் இல்லாத வரைக்கும் இருந்தாலே போதும்ன்ற ஹாப்பினஸ் தான். பட் அந்த 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 மூமெண்ட் வென் ஹி என்டர்ஸ் ரஜினிகாந்த் ஹவுஸ் டு சேவ் ரம்யா கிருஷ்ணன் அண்ட் ரஜினிஸ் டாட்டர் இன்லா, இட் வாஸ் லைக் ஆசம். எனக்கு வந்து லிட்டரலா ஒரு சூப்பர் ஸ்டார், ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி அவரோட படம் எதுவுமே பார்த்தது இல்லை. ஸோ எனக்கு அவரு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் வாட்சிங் இந்த மூவில வாட்ச் பண்ணும் போது இட் வாஸ் அன்பிலீவபிள். எப்படி கேரி பண்றாரு ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கிற ஒரு ஆக்டர். அதேதான் அந்த நமக்கு மோகன்லால் நிறைய மூவி பார்த்துருக்கோம், ஸோ ஆப்வியஸ்லி வென் மோகன்லால் கம்ஸ் அந்த இன்ஃபோரியா இருந்துச்சு. ஐ திங்க் எனக்கு ப்ராபப்ளி த கேமியோஸ் ஒர்க்ட், எனக்கு மூணு பேரோட கேமியோவும் ஒர்க் ஆச்சு. ஐ வுடன் அக்ரி வித் ஜாக்கி ஷெராஃப், ஏன்னா அவரது ஒரு ரொம்ப ரொம்ப லைட் ரோல் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு, ஜஸ்ட் டு பெப் அப் ரஜினிஸ் இன்ட்ரோடக்ஷன் இன் த ஃபிளாஷ்பேக். பட் சிவண்ணா அண்ட் மோகன்லாலோட கேரக்டர்ஸ் வந்து இட் வாஸ் ரிட்டன் கரெக்டா, அந்த என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு முடிச்சிட்டாரு நெல்சன்.
அவங்களோட பிரசன்ஸ் வந்துட்டு எப்படி இன்னும் பெட்டர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சு எழுதினாரான்னு கூட தெரியல எனக்கு, அப்படிதான் நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு ஒரு பாயிண்ட்ல ஒரு ஃபீலிங் இருந்தது என்ன, நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மோகன்லால் சீக்வன்ஸ் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கும்போது அவர் யாரையோ அடிச்சுக்கிட்டு இருப்பாரு, ஏதோ கேள்வி கேட்டுட்டு இருப்பாரு. அந்த சீக்வன்ஸ் பேசிக்லி ரஜினி டீம் வந்து சிலையை தூக்குன உடனே, அண்ட் உங்களுக்கு கான்ஸ்டண்டா வர்மன் அதாவது விநாயகரோட மேல யாரோ இருக்காங்கன்னு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா அது டியூரிங் த மூவி தட் விநாயகருக்கு மேல இருக்கிறதே ஜார்ஜ் தான், அண்ட் ஜார்ஜ் விநாயகருக்கு மேல இருக்கிறது மேத்யூ தான். மேத்யூ வந்து ஜெயிலருக்கு ஹெல்ப் பண்ணி கடைசி கிளைமேக்ஸ்ல ஒரு மேத்யூ வர்சஸ் ஜெயிலர் கான்ஃபிளிக் இருக்குன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. பிகாஸ் ஆஃப் தட் ஒன் ஸ்மால் சீக்வன்ஸ் வேர் அவர் யாரையும் இன்டாகேட் பண்ணிட்டு இருப்பார், அப்போ ஜெயிலுக்கு வருவாரு. ஸோ அப்போ இவர் அதை இன்டாகேஷன் முடிச்சுட்டு போய் ஜெயிலுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அதனால அப்படி ஒரு யோசனை இருந்தது, பட் அது அது நடக்கல. ஸோ அந்த
அப்படிதான்
நானும் அப்படிதான் நினைச்சேன், ஓகே இவர் தான் வந்து அங்கே மேலே இருக்க போறாரு அப்படின்னு. பட்யா அண்ட் இன்னொன்று வந்து எனக்கு என்ன பர்சனலாக என்ன தோணுச்சு அப்படின்னா, ரம்யா கிருஷ்ணன் ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப டம்மி பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ணியிருக்கலாம். பட் அகெயின் நெல்சன் படங்களில் வந்துட்டு ஃபீமேல் கேரக்டர் அதாவது கோலமாவை கோகில விட்டுடலாம், அது வந்து இட்ஸ் அரவுண்ட் ஃபீமேல்ன்றதுனால. பட் அகெயின் அந்த மற்ற ரெண்டு படங்கள்லுமே வந்துட்டு லேடி விமன் கேரக்டருக்கு வந்து பெருசாக எதுவும் இல்லாததுனால இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். பட் ஸ்டில் ரம்யா கிருஷ்ணன் வந்து ஒன்று ரெண்டு படம் ஒரு படம் தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரஜினியோட, ஐம் நாட் ஷுர், படையப்பா மட்டும் தான் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து நம்ம அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு காம்போவை பார்த்துட்டு இதில் வந்துட்டு அட்லீஸ்ட் வில் ஹாவ் அ லிட்டில் பிட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் இல்லையா. ஸோ இன்னும் வந்து ஏதாவது ப்ரிப் பண்ணியிருப்பாங்க, இன்னும் பயங்கரமாக ஏதாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறப்போ அது அப்படியே டம் டவுன் பண்ண மாதிரி இருக்கு. வாட் யூ திங்க்?
எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவங்க ரம்யா கிருஷ்ணன் ரஜினியை வச்சு சீக்வன்சஸ் எடுத்திருக்கலாம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஓவரால் கட்டுக்கு யூஸாக இருந்திருக்காது, பிடிக்கி போட்டிருப்பாங்கன்னு ஒரு ஃபீலிங். ஏதாவது எப்படி இப்படி கார்த்திக் சுப்ராஜ் பேட்டியில் எப்படி பழைய படங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்து சீன்ஸ் வச்சுருந்தாரோ, இங்கே வந்து 100% படையப்பா ரெஃபரன்ஸ் ஏதாவது ஒன்று ரெண்டு இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்திருக்கும். நோயின் நெல்சன்ஸ் ரைட்டிங் அவர் காமெடி நிறைய பண்ணுறாரு, இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. பட் அவங்க படத்தை எல்லாம் எடிட் பண்ண பிறகு தேவையில்லான்னு ரிமூவ் பண்ணியிருப்பாங்களோ எனக்கு ஒரு தோண்டல். இல்லாட்டி அவ்வளோ பேர் ரம்யா கிருஷ்ணன் என்ன ரோல் மாரி இஸ் அ ஸ்டார் ஏதோ ஒரு சூப்பர் ஸ்டார் கூட பேர் பண்ணுறதுக்காக அவங்க வந்து பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் ஒரு மீட்டே இல்லாமல் சும்மா நடந்து வந்து காஃபி கொடுத்து ரெண்டு சீன்லையும் முகத்தில் இதை பண்ணிட்டு போகிறதுக்கு வந்திருப்பாங்களா எனக்கு நம்பிக்கை இல்லை. எடுத்துருக்கலாம், செட்டாக இருக்காது அந்த மாதிரி அப்படிதான் இருக்கு.
பிரதீப் செட் இது ரம்யா கிருஷ்ணன் காஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பா அந்த எலிமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஒண்ணு ஒண்ணு ஒரு வைஃப் ஒரு ஹஸ்பண்ட் பிடிச்சி கண்ணாமண்ணன் திட்டுற மாதிரியானா ஒரு இது இல்ல நான் இப்ப படையப்பால அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த சீன்ஸ் மாதிரி. பட் அது வராது கொஞ்சம் லெட்டம் தான். அதுக்கு ப்ராமினன்ட் நிறைய ஆர்டிஸ்ட் வைஃப் கேரக்டர்ஸ் நிறைய பேர் ரஜினியோட பேர் பண்ணாம இருக்கிறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. திங்க் நெல்சன் கூட ரிசோர்ட்டட் அவங்க யாரா ஒருத்தங்களை கேஸ்ட் பண்ணிருக்கலாம். இல்ல ஆஸ் செட் ரம்யா கிருஷ்ணனோட வைக்கும் போது அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்னு ரெண்டு ரெஃபரன்ஸ் ஆனா அவங்க யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா ஆடியன்ஸ்க்கு ஒரு ஓகே ஒரு ரிலேட்டபிள் மூமெண்டா இருந்திருக்கும். கரெக்ட். சோ அது ஒரு லெட் டவுன் தான். ஹானஸ்டா சொல்லணும்னா ரம்யா கிருஷ்ணன் ரோல் வந்து ஒரு லெட் டவுன் தான் என்ன பொறுத்த வரைக்கும் கூட.
அண்ட் எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ரஜினி வந்து ஒரு தாத்தாவா பாக்குறப்போ வந்து இட் வாஸ் நைஸ் ஆக்சுவலா ஃபார் அ சேஞ்ச். ஈவன் எனக்கு வந்து காலா கபாலியில கூட வந்துட்டு அவர் வயசான தோற்றத்தை வந்து டான் பண்ணி வர்றப்போ இட் ஃபெல்ட் குட். ஏன்னா ஓவர் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் வந்து சி நான் வந்து சின்ன வயசுல இருந்தா பீன ரஜினி ஃபேன், ஐ பீன பிரசாந்த் ஃபேன், ஐ பீன விஜய் ஃபேன். ஸோ இந்த வயசு மாற மாற வந்து அந்தந்த டைம்ல யாரெல்லாம் டாப் ஸ்டார்ஸா இருந்தாங்களோ அவங்களோட ஃபேனா நான் இருந்திருக்கேன். ஓகேங்களா, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நான் ஒரு படங்கள் பார்த்துட்டு படங்களை மட்டும் ரசிப்பேன், நம்ம ஸ்டாரை ரசிக்க வேணாம் அப்படின்ற ஒரு கொள்கைக்குள்ள மூவ் ஆனேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு பாயிண்ட்ல வந்து நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா ரஜினி வந்து ஹீ ஷுட் ஸ்டார்ட் டூயிங் ஏஜ் அப்ரோப்ரியேட் கேரக்டர்ஸ். அமிதாப் பச்சன் வந்துட்டு ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ நான் வந்து ஆல்மோஸ்ட் என்ன அமிதாப் பச்சனுக்கும் ரஜினிக்கும் ஒரு 6-7-8 இயர்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கும், நாட் மோர் தென் தட் நினைக்கிறேன், ஐ மைட் பி ராங். ஸோ ரஜினி கமல் எல்லாருமே வந்துட்டு அந்த மாதிரி ஏஜ் அப்ரோப்ரியேட் கேரக்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ தான் வந்து திங்க் கபாலி கொடுத்தாரு. அண்ட் அகெயின் இப்போ வந்துட்டு அண்ணாத்த வந்துட்டு பேசவே விரும்பலை, பட் இப்போ இந்த இந்த படத்துலேயும் வந்துட்டு இட் வாஸ் ரியலி நைஸ் தட் ஹி வாஸ் டூயிங் அ தாத்தா கேரக்டர். ஸோ உங்களுக்கு வந்து நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா இவர் வந்து ஒரு ஃபுல்லாக ஆக்ஷன் பேக்டு தாத்தாவாக வந்து இவர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து கோயிங் ஃபார்வர்ட் இப்போ அடுத்த ரஜினி என்ன எந்த இது சூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து அண்ணாத்த ரஜினி விரும்புவீங்களா இல்லை காலா கபாலி ஜெயிலர் மாதிரி ரஜினி கேரக்டர் வந்து நீங்கள் பார்க்க விரும்புவீங்களா? விக்னேஷ் நான் உங்ககிட்ட இருந்தேன் சார்.
இல்லை இன்ஃபேக்ட் ரஜினி பார்த்தீங்கன்னா அவரோட லிங்கா மூவிக்கு அப்புறமாவே அவர் ஐ திங்க் ஒரு ஆடியோ லான்ச்சில் சொல்லிட்டார் இந்த ஏஜுக்கு மேலே நமக்கு ரொமான்ஸுன்ற ஒரு இது வேணாம். ஏன்னா அந்த படத்துல பயங்கரமா அது ஒரு வேற விஷயத்துக்கு ட்ரோல் ஆச்சு. பட் இருந்தாலுமே இவர் என்ன சின்ன சின்ன ஏஜ் ஆக்டர்ஸோட தான் நடிப்பாங்களான்ற ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா லிங்கால வந்து கம்ப்ளீட்டா அந்த முற்றுப்புள்ளி வச்சுட்டுன்ற மாதிரி ஒரு இது வச்சதுக்கு அப்புறமா தான் அடுத்த செட் ஆஃப் மூவிஸ் வந்தது. லைக் காலா ஆர் கபாலி ஆர் பேட்டையில கூட பாத்தீங்கன்னா அந்த பிளாஷ்பேக்ல தான் த்ரிஷாவோட போர்ஷன் இருக்கும். இதுல மெயின் ஸ்ட்ரீமா படத்துல போகும்போது கூட சிம்ரன் வந்து ஒரு ஏஜ் கேரக்டரா தான் காமிச்சிருப்பாங்க. வேற தே கைண்ட் ஆஃப் ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு சின்ன ஒரு அட்ராக்ஷன் தான் காமிச்சிருப்பாங்களே தவிர மோர் ஆஃப் ரொமான்ஸ் எதுவும் பெருசா இருக்காது. ஐ திங்க் ரஜினி வந்து அந்த ஃபார்முலா கண்டினியூ பண்றது தான் பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். ஈ ஷுட் நாட் ஃபால் பேக் டு, ஏன்னா எனக்கு பிரதீப் சொன்ன மாதிரி அந்த படத்தை பத்தி அண்ணாத்த பத்தி பேச விரும்பலனாலுமே எதை வச்சு ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஆக்டர் அவ்வளோ பெரிய ஸ்டார் வந்து இது கன்வின்ஸ் ஆறாங்கன்னு தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஏஜ் 70-72 பிளஸ் ஆயிடுச்சு, நீங்க நயன்தாரா ஓகே நயன்தாராவோட நீங்க பேர் பண்ணி ஒரு டூயட் பாடு இது வச்சா கூட அது கதைக்கு நல்லா இருந்தாலுமே இப்ப பீப்புள் மூட் ஆன்ல வென் வி ஆல்சோ சி என்னடா இது நம்பர் இது சில பேருக்கு பிடிக்கும். சி இப்ப ஃபேன்ஸ் டைஹார்ட் ஃபேன்ஸுக்கு வந்து எங்க தலைவர் வந்தா போதும்ன்ற கேட்டகரியும் இருப்பாங்க. பட் அது வந்து ஒரு ஒரு 1 or 2 டேஸ்க்கு தான் அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஐ திங்க் ரஜினி ஷுட் ஸ்டிக் ஆன் டு த சிமிலர் இது அவர் மல்டி ஸ்டாரர் மூவிஸோ இல்லை இந்த கேமியோ அப்பியரன்ஸோ கேரக்டர் ரோல்ஸ். இப்போ சிவாஜி சார் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர் ரோல்ஸ் பண்ணியிருப்பார் 90s அண்ட் ஏர்லி 2000s வரைக்குமே. விஜயோட நடிச்சிருக்காரு, கமல் சாரோட நடிச்சிருக்காரு, நிறைய படத்துல வந்து ஒரு ஒரு நீஷான ரோல்ல வந்து ஆக்ட் பண்ணுவார். திங்க் ரஜித் ப்ராப்ளி நோயிங் ரஜினி அந்த சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டஸ்ல இருக்கும் போது ஐ டோன்ட் திங்க் ஸோ இஸ் நாட் கோன் டூ தட். பட் அவரு மெயின் ஸ்ட்ரீமா ஆக்ட் பண்ற படத்துல வந்து ஐ திங்க் அவரோட ஏஜுக்கு செட் ஆகி நடிக்கிற கேரக்டர் தான் இட் ஷுட் இட் சூட்ஸ் அண்ட் இட் இட் வில் ஹோல்ட் குட். அவருக்கு அதான் நல்லா இருக்கும். இதுக்கப்புறமா போயிட்டு வாங்க பழகலாம் வாங்க பழகலான்னும் போது கண்டிப்பா செட் ஆகாது. சிவாஜிலேயே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது அது என்னடா இது போயிட்டு ஒரு ஒரு பொண்ணை போயிட்டு நீங்க ஸ்டாக் பண்றீங்கன்னு அப்பயே ஆரம்பிச்சாங்க. இப்ப நான் நினைச்சு பாக்குறேன் சிவாஜி மாதிரி ஒரு படம் இப்ப ரஜினிக்கு வந்ததுன்னா என்ன ஆகும்னு. சோ ஐ திங்க் நீங்க சொன்ன மாதிரி அவர் இப்ப இருக்கிற அந்த செட் ஆஃப் அவரோட ஏஜ்க்கு ஏத்த ரோல் பண்றதுதான் இட் ஷுட் சூட் ஹிம் அண்ட் இட் சூட்ஸ் ஹிம். இப்ப இந்த படமே அதுக்கு ஒரு பிரைம் எக்ஸாம்பிள் தானே. நீங்க சொல்ற அந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ், அவங்க பேரனோட அந்த யூடியூப் வீடியோ ஷூட் பண்றது, ஒரு ஒரு பையனுக்கு பாலிஷ் ஷூ பாலிஷ் பண்ணி விடுறது, காய்கறி வாங்குறது, இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாருமே பண்ற ஒர்க் தானே காமிச்சிருக்காங்க. இட்ஸ் நாட் தட் எனி திங் அவர் படத்துல இல்லாத இருக்கிறது நெல்சன் காட். இது பார்க்கும் போது எல்லாருக்குமே அது அந்த ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் மாதிரி ஒரு ஃபாதர் நெக்ஸ்ட் டோர் ஃபீல் கொடுக்குது. அந்த மாண்டேஜ்ல அந்த பாட்டு வருது, இந்த விக்னேஸ்வரன் எழுதி இருக்கிற பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. எப்படி நார்மலா ஒரு ஃபேமிலியில எப்படி ஒரு சன் வளர்ந்து அவங்க பையனோட ஃபேமிலி அப்பா அம்மா படத்தை கூட்டு போறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, திங்க் தட் வாஸ் ரியலி குட். ஐ திங்க் எனக்கு என்னன்னா நெல்சன் வந்து நான் ஆக்சுவலா நெல்சனை தான் நான் கங்கராச்சுலேட் பண்ணுவேன். ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாரை நீங்க அதை பண்ண ஒத்துக்க வைக்கிறது தான் பெரிய விஷயம். அது ஐ திங்க் நிறைய ஸ்டார்ஸ் வந்து அந்த லெட் டவுன் ஃபேக்டரே அதுதான் ஆகுது. இப்போ ஒரு பெரிய ரஜினி மாதிரி ஒரு ஸ்டார் நெல்சன் படத்துல நடிக்கும் போது எனக்கு ரஜினி அந்த படத்துல எப்படி இருப்பாருன்னோட எனக்கு நெல்சன் எங்கேயா காம்ப்ரமைஸ் பண்ணிட போறாரோன்ற பயம் தான் அதிகம். இப்ப இருக்கிற நிறைய தமிழ் மூவி பார்த்துட்டு இவரு ஹெச் வினோத் அஜித்தை வச்சு எடுத்ததாகவும் சரி, இல்லை லோகேஷ் விஜயை வச்சு இதுக்கு முன்னாடி எடுத்த படத்துலயாலும் சரி, எனக்கு அந்த ஃபீலிங் தான் இருந்தது. திங்க் அந்த டேரக்டர் ஷுட் பி ஆட்ரிபியூட்டட், அவருக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அது வந்து ஒரு அதே மாதிரி நம்ம இதுவும் பேசலாம், ரஜினியை வந்து ஒரு பேக்ரவுண்ட் டான்சரா காமிச்சிருக்காரு ஒரு சீன்ல, தியேட்டர் லிட்டரலா எரப்டட். ரஜினி ஃபேன்ஸுக்கே அது அவ்வளோ பிடிச்சதுக்கு. ஏன்னா இப்போ காவாலா பாட்டு வந்தும் போது எல்லாருமே இன்னும் ரஜினியே காணும், இன்னும் ரஜினியை காட்டவே இல்லை, படம் நல்லா இருக்காது போங்க அவ்வளோதான், படத்துல ரஜினி இருக்க மாட்டார். பட் என்ன நெல்சன் எடுத்துட்டு வந்து பண்ணாரோ அதுதான் இப்ப ரிப்பீட் ஆடியன்ஸா போய் பாக்குறாங்க. அது ஐ திங்க் இட்ஸ் a very good thing and ரஜினி ஷுட் ஃபாலோ திஸ் ட்ரெண்ட்.
ஓகே சஞ்சீவ், see ஐ திங்க் ரெண்டு விஷயங்க. ஒன்னு வந்து ரஜினி ஹஸ் ஸ்டார்டட் டுயிங் ஏஜ் அப்ரோப்ரியேட் கேரக்டர்ஸ் ப்ராபபிலி சின்ஸ் கபாலி இட்செல்ஃப். ஐ மீன் ஐ இன் a way would sort of laud பாரஞ்சித் ஃபார் அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு. பாரஞ்சித் மட்டும் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்ட் கபாலி, அது கபாலிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேக்ரவுண்ட், அதாவது ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் இருக்கும் வேற ஈஸ் போர்ட்டினஸ் யங் சின்ன வயசு ரஜினியாக காட்டியிருப்பாங்க. பட் படம் படத்தில் பிரதானமாக ஒரு வயசாத ரஜினி தான் காட்டியிருக்காங்க, நிறைவுள்ள ரஜினி தான் காட்டியிருக்காங்க, ஒரு தளர்ந்த ரஜினி தான் காட்டியிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி படத்தை கொடுத்தும் ரசிகர் சரி காலாவுடைய கமர்ஷியல் அவுட்கம் அப்பாட் ப்ரொடியூசர் சொல்கிற வரைக்கும் படம் ஜெயிச்சிருச்சு. ஸோ ஜெயிச்சு அந்த கணக்குக்கு ஜெயிச்சதுனால அந்த ஊக்கத்தில் தான் ரஜினி தொடர்ந்து ஏஜ் அப்ரோப்ரியேட் கேரக்டர்ஸ் தொடர்ந்து பண்ணாமல் கூட விட்டு விட்டு பண்ணிட்டு இருக்காரோ எனக்கு ஒரு தோணல். அது ரெண்டாவது விஷயம் வந்து எனக்கு இன்னும் ஒரு நீங்கள் சொல்லும்போது எனக்கு சைக்கிள் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கடைசியாக பார்த்தா பேட்டை தர்பார்லாம் விட்டு நெல்சன் பண்ணாத பண்ணாமல் விட்டதுனால நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தேவையில்லாத ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கல, ஒரு எரிச்சல்லே ஒரு கதவு திறந்து அது அது ஒரு சிம்பிள் சீக்வன்ஸாக முடிச்சுட்டாரு. ஸோ ஸ்லோலி ரஜினிங்கிற ஒரு நாயகனுக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு ரஜினிங்கிற ஒரு நடிகர் உணர்ந்துட்டார். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் வர கதைகளை, அதான் ரெண்டாவது விஷயமா சொல்ல போகிறது, அதெல்லாம் இல்லாமல் வர கதைகளை ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் தமிழ் ரசிகர்கள் இருக்கிறாங்களாங்கிற கேள்வி. இப்போ வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணும்போது ரஜினி ஒரு சம்பளம் வாங்கிட்டு பண்ணுறாரு, அதுக்கு ஒரு தொகையில் படங்கள் பண்ணுது, அதில் சில விஷயங்கள் இல்லாட்டி மக்கள் தேட்டருக்கு வரமாட்டாங்கன்னு ப்ரொடியூசர்ஸ் விநியோகஸ்தர் நம்புகிறாங்க. அதெல்லாம் வெடுத்து ரஜினி படம் பண்ணும்போது எவ்வளோ நம்ம ஆதரவு கொடுப்போங்கிறத பொறுத்து தான் ரஜினி அந்த மாதிரி கதைகள் தேர்வெடுக்க சரி தேர்ந்தெடுக்காமல் இருப்பாராங்கிறது வந்து இதாகும். ஆனால் ரஜினி அந்த மாதிரி கதைகள் பண்ண நல்லா நல்லா இருக்குமான்னு கேட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வந்து நீங்கள் மலையாளத்தில் போய் பாருங்கள், மோகன்லால் அண்ட் அவர் மம்முட்டி நிறைய ஏஜ் அப்ரோப்ரியேட் கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வயசான கேரக்டர்ஸ் வயசான கேரக்டர்ஸ் கூட இல்லைன்னா கூட ஒரு 50 தாண்டி ஒரு 55 தாண்டி ஒரு தந்தை அவருக்கு கீழே நடக்கிற மகன்கள் அவங்களுக்கு கூட நடக்கிற பிரச்சனைகள் அந்த மாதிரி அது சார்ந்த கதைகள் அவங்க எப்போ பட ஆரம்பிச்சாங்க, இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு மேலே தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவர் பண்ணால் நல்லா இருக்கும். ஆனால் அந்த மாதிரி கதைகள் நல்ல விதத்தை எடுத்து சொல்கிறதுக்கான எழுத்தாளர்களும் டைரக்டர்களும் தேவை. அவங்க வந்து அவர் நல்ல கதைகள் சொல்கிற பட்சத்தில் அவர் கட்டாயம் பண்ணுவார். அவர் ஒரு நடிகராக பண்ணுறதுக்கு பண்ண மாட்டாருங்கிற ஒரு இதே இல்லை. ஆனால் நம்மள்ட்ட அது அந்த அளவுக்கு ஒரு நல்ல கதையை எழுதி கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு இயக்குநர்கள் இருக்கிறாங்களாங்கிறது கேள்வி. நீங்கள் இப்போ காலா கபாலியை சைடில் வச்சுட்டு அவர் ஏஜ் அப்பவே பண்ணியிருந்தா கூட எல்லாமே மாஸ் ஹீரோ, பேட்டையிலிருந்து இப்போ வந்திருக்கிற ஜெயிலர் வரைக்கும் அவர் திரும்பவும் ஒரு மாஸ் ஹீரோவை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தை இதை பத்தி நினைச்சு ஒரு ஒன்று எழுதியிருந்தேன், அதாவது ரஜினிங்கிறது தமிழ்நாட்டில் நடந்த ஒரு ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம். ஆனா என்ன, இந்த ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் இத்தனை டிக்கேடுகளாக நிலைச்சு நின்று, நீங்க ஒரு சராசரி மனுஷனா ஒரு வெளியில போய் நீங்க ஒரு 50 வயசு மனுஷனா வந்து ஒரு 10 விஷயங்கள் பண்ணுவா நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா ரஜினிங்க ஒரு மனுஷனை மட்டும் தெரியல பண்ணும்போது நீங்க நம்புறீங்க, உங்களை மறந்து நம்புறீங்க, ரசிக்கிறீங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியல, யூடியூப்ல ஒரு அம்மா, அவங்க ஒரு லேடி, மேபி நம்ம ஏஜ் தான் இருக்கும், அவங்க பொண்ணை கூட்டிட்டு படம் பார்த்தா நான் ஒரு 8 தடவை 10 தடவை படம் பார்ப்பேன், இது பண்ணிட்டு அது பண்ணி ரொம்ப பயங்கர ஜோஷோட பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது என்ன தான் தோணுச்சு, இதை மாதிரி ஒரு 100,000 பேர் இருந்தாலே அவங்க படம் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆடியன்ஸ் மாற்றம் நிகழாத வரைக்கும் அந்த நடிகர் அந்த மாற்றத்தை நடத்தணும்னு நினைச்சா கூட அது நடக்குமோன்னு எனக்கு தெரியல. எனக்கு அதான் பயம், அவர் கட்டாயம் பண்ணுவாரு, ஆனா அவரை சார்ந்த ஈகோ சிஸ்டம் பண்ண விடுமான்னு எனக்கு தெரியல. அதான் என்னுடைய பயம்.
தமிழ் எனக்கு மற்ற இண்டஸ்ட்ரி பற்றி எனக்கு தெரியாது, பட் தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அந்த ஈகோ சிஸ்டம் தான் வந்து ஸ்டார்ஸை வந்து அவங்களே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு நினச்சா கூட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண விடாமல் தடுக்குதுன்னு
நான் நினைக்கிறேன்.
உண்மை.
இட்ஸ் ஓகே. இப்போது எனக்கு வந்து ரெண்டே ஒரு 3-3 கேள்வியோட வந்து நம்ம பாட்காஸ்ட் முடிச்சிடலாம் ஆக்சுவலாக. பட் ஸோ முதல் கேள்வி வந்து நீங்கள் வந்து ரெண்டு பேருமே சொல்லிட்டீங்க அனிருத்தோட மியூசிக் வந்துட்டு ஒரு டாப் நாச்சாக இருந்தது, இந்த படத்தை வந்துட்டு செயல் த்ரூ பண்ண வச்சதே வந்து அனிருத்தோட மியூசிக் தான் சொன்னீங்க. பட் அனிருத் மியூசிக்கை விடுத்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் இந்த படத்தில் வந்து என்ன, ஏதாவது ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருந்தால் கூட ஓகே. சஞ்சீவ்,
எனக்கு உண்மையாக சொல்லணும்னா அனிருத் சி இந்த படத்தில் கொண்டாடுற அளவுக்கு எதுவும் இல்லை. நான் சொன்ன ஒரு சராசரி கதை, ஒரு சராசரி திரைக்கதை. அந்த அவங்க ஐ பாயிண்ட்ஸ் நினச்சி, அதே மாதிரி காமெடி கூட வந்து நீங்கள் விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி இல்லை. கண்டிப்பாக நீங்கள் அங்கங்கே சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்க. சில சீக்வன்ஸாக ஏண்டான்னு அவத்தமாக தோற அளவுக்கு இருந்தது. ஸோ அனிருத்துங்கிற ஒரு இசையமைப்பாளருடைய கான்ட்ரிபியூஷன், நான் முதல்ல சொன்ன மாதிரி அவர் தான் ஹீரோ. அவர் இல்லைன்னா இந்த படம் ரொம்ப சராசரியாக இருந்திருக்கும். இதை தாண்டி மேபி அப்ரிஷியேட் பண்ணணும்னா சினிமோட்டோகிராஃபி. ஏன்னா சில சீக்வன்சஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் அவர் மகனை வச்சுட்டு ஒரு இடத்துல இருக்கிறதாகட்டும், சில இடத்துல லோ லைட்டில் வீட்டுக்குள்ளேயே சில சீக்வன்ஸ், நீங்கள் ஒரு மாண்டேஜ் சாங் சொன்னீங்க, அந்த மாண்டேஜ் சாங் ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க. ஈவன் காவாலா சாங் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இசையை தாண்டி மேபி ஒளிப்பதிவாளர், இந்த ரெண்டு விஷயம்தான், அது ஒளிப்பதிவு, இந்த ரெண்டு தான் என்ன வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றபடி ரொம்ப சராசரி கதை. நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க எழுதின சீக்வன்சஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப சராசரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், ஏதோ ஒரு கோயிலில் போய் அந்த கிரீடத்தை தூக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு வந்து 6 தர்மகர்த்தா, 5 தர்மகர்த்தா கேட்டிங்கன்னா இந்தியாவோட டாப் செலிபிரிட்டி சொல்லியிருக்காங்க. 6வது தர்மகர்த்தான்னு ஒரு ஒருத்தரை காட்டுறாங்க, சுனில் சுனில் ப்ளே பண்ணுறாரு. அவர் சி அவரை போய் ஏமாத்துறது கூட ரொம்ப இன்டெலிஜென்ட் அவங்க பண்ணலை, ஒரு ரொம்ப நார்மலாக ஏதோ பண்ணி பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ரொம்ப சராசரியாக பண்ணும்போது எனக்கு தோணுச்சு. ஸோ இசை ஒளிப்பதிவு தான் என்னை பொறுத்தவரை ஜெயிலருங்கிற ஒரு திரைப்படத்தில் சூப்பரா இருந்தது சொன்ன.
ஓகே விக்னேஷ்.
இது எனக்கு எப்படின்னா வந்து நெல்சனோட படத்துல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுன்றது ஒரு பேஸ் லைன் எதிர்பார்த்தது இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க அவரோட ஃபர்ஸ்ட் மூவிலேன்னு பார்த்தீங்கன்னா கோலமாவு கோகிலால வந்து அந்த யோகி பாபுவும் ஒரு ஒன் சைட் லவ் பண்ற எல்கேன்னு ஒரு கேரக்டர் வருவாங்க அந்த செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம். அவங்க ரெண்டு பேரும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறது, அந்த பாடி லாங்குவேஜ் வந்து சஞ்சீவ் சொன்ன மாதிரி நம்ம விழுந்து விழுந்து சிரிக்க மாட்டோம், பட் அந்த சின்ன சின்ன விஷயம் நமக்கு உடனே சிரிப்பு வர ஆரம்பிச்சிடும் அந்த கேரக்டரை பார்த்தோன்னே. அந்த ஒரு எக்ஸாம்பிள், அந்த வாட்ஸ்அப் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புவார் அந்த வேன்குள்ள உட்காந்துட்டு. ஸோ அது அவ்வளோ டென்ஷனான சுச்சுவேஷன்ல அந்த ஒரு ஜோக் வைக்கிற இடத்துல நெல்சன் வந்து அதுதான் பீஸ்ட்லயும் பண்ணியிருப்பாரு. டாக்டர்ல வந்து டாக்டர்லயும் ஒரு சீன்ல அந்த ரெண்டு பேர் அந்த ட்வின்ஸா வந்து ஒரு ட்ரெயின்ல ஒரு ஃபைட் சீன் வரும், லிட்டரலா தியேட்டரே வந்து விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. அது படத்துல அது முக்கியமான சீன். ஆனா வந்து இது நான் உண்மையா அந்த மாதிரி எதிர்பார்த்தேன். அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து யோகி பாபுவோட மேனரிசம், ஏய் விட்டு போற பத்தியா என்ன கூட்டு போறேன்னு தான் நான் சொன்னேன். அது மாதிரி தூசி, ஏன்னா இப்போ ரஜினி மாதிரி ஒரு ஸ்டார் கிட்ட டமால்னு யோகி பாபு கூப்பிட்டு பேசுறது, அந்த இந்த சிலையை தூக்கின்னு போயிட்டு, ஏன்னா நெல்சனோட படத்துல வந்து அதான் நமக்கு உடனே சிரிப்பு வைக்கிற இது வந்து அங்கிள் அந்த ஏய் இது பால் வேண்டா இதுல எங்கடா வந்து செலை வச்சிருக்க போறோம் அப்ப காஃபி கொடுத்துட்டு, அதான் அந்த சின்ன சின்ன மூமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிரிப்பு இருந்தது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல அந்த இவர் சொன்ன மாதிரி தர்ம கத்தாவா இருக்கிற அந்த பிளாஸ்ட் மோகன் வருவாரு, அது ஒரு சில சீன்ஸ் வந்து அவர் அந்த மோதிரம் கொடுக்குறாரு அதுக்கு பதிலாக அந்த லிப்ஸ்டிக் எல்லாம் வாங்கி வச்சுட்டு பண்றதெல்லாம் என்னடா இது ரொம்ப அதெல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா வந்து இதுக்கப்புறமாவும் இந்த மாதிரியா நீங்க இந்த மாதிரியா ஒரு ஃபீமேல் கேரக்டரை இது பண்ண போறீங்கன்ற மாதிரி முகம் சொல்லிக்கிற மாதிரி இருந்தது. பட் நம்ம இந்த இப்ப ரீசெண்டா நிறைய சீரியல்ல நடிக்கிறாரு, அவர் பேர் தெரியல, அவரை வச்சு நிறைய மீம் வந்துட்டே இருக்குமே. அவரு கூட அந்த வில்லன் அவரு ரஜினியோட டிராவல் பண்றது, அந்த நாலு பேர் அந்த ஸ்னைப்பர்ஸ் இது, அதெல்லாம் நெல்சனோட ட்ரேட்மார்க். இது எனக்கு என்னன்னா அதெல்லாம் ஒர்க் ஆகும் போதும் ஒர்க் ஆகாதுன்னு தான் தோணும். ஏன்னா இப்ப டார்க் காமெடின்னு நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவகார்த்திகேயன் ஆக்டரா இருக்கும் போது ஒர்க் ஆகும், யோகி பாபு லீடா இருக்கும் போது ஒர்க் ஆகும், பீஸ்ட்ல ஓகே பீஸ்ட்ல கூட நல்லாவே ஒர்க் ஆச்சு. விடிவி வந்து படம் ஃபுல்லா விஜயோட டிராவல் பண்ணிருப்பாரு, அந்த கிளி மகாலி அந்த இதெல்லாம். பட் எனக்கு இந்த படத்துல அது பயம் இருந்தது, ரஜினி மாதிரி ஒரு ஸ்டார் இருக்கும் போது ஐயோ இந்த மாதிரி சின்ன சின்ன காமெடிக்கெல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்றது. பட் ஐ திங்க் கம்ப்ளீட்லி ஒர்க்டு. எனக்கு தெரிஞ்சு எல்லா கேரக்டர்ஸுமே படத்துல ஒர்க் பண்ண எல்லா கேரக்டர்ஸுமே வந்து எனக்கு ரிலேட் ஆச்சு, நல்லா ஃபன்னா தான் இருந்தது. எனக்கு என்ன ஒரே ஒரு இடத்துலனா அந்த வசந்த் ரவிக்கு பதிலாக வேற யாரா கொஞ்சம் ஒர்க் நடிச்சிருந்தா ஒன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம்னு எனக்கு ஒரு தோணல் இருந்தது. ஏன்னா எமோட்டே பண்ணல ஒரு கடைசி வரைக்கும், ஒரு ஒருவேளை டைரக்டருக்கு அதுதான் தேவைப்படுமா இருந்திருக்கலாம். என்ன ரியாலிட்டியா ஒரு ஆள் காமா இருக்க இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்னு காமிக்கிறதுக்காக அப்படி பண்ணிருக்கலாம்.
ரஜினியோட நடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ரூமர் நான் படிச்சேன். பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்றது
பட் இது வந்து ஒரு பத்திரிகையாளர் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, ஜெய் அனுபவ அப்ரோச் பண்ணதாகவும் ஜெய் வந்து காது பிடிக்காதான் நடிக்காதான் சொன்னாங்க. எனக்கு இது படம் பார்த்த பிறகு நான் எங்கேயோ படிச்சது. ஸோ அப்போ எனக்கு தோணுச்சுன்னா மேபி ஜெய் இருந்திருந்ததுன்னா அந்த கேரக்டர் இன்னும் காமெடி இருந்திருக்குமோ. வசந்த் ரவி வந்து ரொம்ப ஒரு சீரியஸ் அப்பாமா ரிலேஷன்ஷிப்பே போயிருக்கும். மேபி ஜெய் இருந்திருந்தா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்னும் ரெண்டு மூணு காமெடி சீக்வன்சஸ் இருந்திருக்கலாம், அவரும் ஜெய் வித் ரஜினி, ஜெய் வித் ரம்யா கிருஷ்ணன் இன்னும் கொஞ்சம் ஜோவியலாக இருந்திருக்குமோ. ஏன்னா வசந்த் ரவி ரொம்ப பிளாண்டாக பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு, எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி டு சீக்வன்சஸ் ரொம்ப பிளாண்டாக பட் தோணுச்சு.
அதனால படத்துல எனக்கு அனிருத் தவிர அதே மாதிரி ரெடின் வந்தாலே எல்லாரும் சிரிக்கிறாங்க. அது அவர் என்ன படமா இருக்கட்டும், ரிஃப்ராக்ஷன் சொல்லி என்னைய ஏமாத்திட்ட பாத்தியா, நான் அலெக்சாவே குழப்பிட்டேன், அந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ், அந்த டார்க் காமெடி மூமெண்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே தியேட்டர்ல ரிலேட் ஆச்சுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நான் ஃபர்ஸ்ட் டே ஃபேன்ஸோட பார்க்கும் போதும் சரி, எல்லாருமே செலிப்ரேட் பண்ணாங்க. ஒரு டூ வீக்ஸ் கழிச்சு ஃபேமிலி ஆடியன்ஸோடும் சரி, எல்லாருமே வந்து எல்லா அந்த கண்டென்ட்டுக்கு என்னமோ ரஜினி வந்து கரெக்டாக பண்ணிட்டு அந்த கேரக்டர்ஸ்க்கும் ஈக்குவல் ஆர்க் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் டெக்னிக்கலாக ஐ திங்க் எவ்ரிபடி ஹஸ் டன் தேர் ஜாப். அந்த பாட் ஐ திங்க் அந்த சிங்கர் அந்த லிரிக் ரைட்டருக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் இந்த ஹுக்கும் பாட்டு ஏறினதுக்கு. ஏன்னா நான் என்ன நினச்சேன், சினிமாவில் வந்து டைரக்டர் தான் வந்து லிரிக்ஸ்லாம் அசைன் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணுவார்னா அதை போட்டு உடச்சிட்டாரு நெல்சன். நான் பாட்டை கடைசியாக தான் கேட்டேன், அனிருத் தான் எல்லாமே பண்ணியிருக்காருன்னு. என்னப்பா ரசிகர் மன்றத்தோட ஆளை கூட்டு வந்து பாட்டு எதை வச்சுட்டேன். ஐ திங்க் அந்த 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 லிரிக் ரைட்டிங்க்கு யூ ஷுட் கிவ் 100% இது. ஏன்னா அந்த அந்த சாங் அந்த லிரிக்ஸ் வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணிருச்சு படத்தை. அது தவிர டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஹவ் டன் தேர் கம்ப்ளீட் செட் ஆஃப் ஒர்க். சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எல்லாமே ரீ ரெக்கார்டிங்லேருந்து எல்லாமே நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு சில டேரக்டர்ஸோட படத்தில் நம்ம பார்ப்போம் டப்பிங், நம்ம நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டப்பிங் வேற இருக்கும், ஸ்க்ரீனில் அவங்க பேசுறதுலாம் வேற இருக்கும். பெரிய பெரிய படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ப்ராப்ளம் இருக்கும். பட் இதில் அந்த மாதிரி எந்த இதுவுமே நம்ம மைன்யூட் டிஃப்ரென்ஸ் கூட சி இது எல்லாருமே நோட் பண்ண மாட்டோம். பட் சில இடத்துல அந்த இது இருக்காது. பட் ஐ திங்க் எவ்ரி திங் வாஸ் எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்கை கரெக்டாக முடிச்சா மாதிரி தான் எனக்கு ரிலேட் ஆச்சு படத்தில்.
எனக்கு ஓகே ஓகே சூப்பர். எனக்கு வந்து இன்னொரு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி, அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி, எனக்கு இது வந்து நிறைய பரவலாக வந்து நிறைய பேர் ஸ்பெசிஃபிக்காக பேசலை, ஆனால் சின்ன சின்ன விஷயம், நெல்சனுக்கு வந்து தெரப்பிஸ்ட் மேலே என்ன காண்டுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரெண்டாவது வந்துட்டு அது ஏன் வந்து நெல்சனுக்கு வந்து ஆண்களுக்கு வந்து ஒரு நைட்டி போட்டு விடுறதுன்றது, அது என்ன ஒரு இதுன்றது எனக்கு அதுவுமே வந்து ஒரு ஒரு மாதிரி அன்டேஸ்ட்ஃபுல்லாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். மீன் பர்சனலாக வந்து என்ன கேட்டிங்கன்னா இட் வாஸ் வெரி அன்டேஸ்ட்ஃபுல். அது எதுக்கு சரி, அவங்க வந்து அந்த நாலு ஸ்னைப்பர்ஸ் வந்துட்டு வேறு வேறு கெட்டப் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. தே கூட ஆப்வியஸ்லி கான் வித் எனி அதர், எந்த கெட்டப் வேணாலும் போட்டிருக்கலாம், அது ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு கெட்டப் அப்படின்றதும் வந்து ஒரு கேள்வியாக இருந்தது.
சரி அது அதில் ஐ எம் நாட் ரீலிங் மச். ஏன்னா அவர் சில சீக்வன்ஸில் காமெடி எதிர்பார்க்குறாரு, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷுவல் ஷாக் கொடுக்கலாங்கிறது. அண்ட் மேபி டாக்டரில் நம்ம எல்லாரும் அதை பார்த்து சிரிச்சிருப்போமே, அந்த ஒரு வில்லன் ஐடி போட்டு பூ வச்ச உடனே எல்லாரும் சிரிப்போம், அந்த கேரக்டர் சிரிப்பாங்க. அது தியேட்டரில் பெருசாக ஒர்க் ஆன உடனே ஒர்க் ஆகும் போது பூ ட்ரை பண்ணிருக்கலாம். நீங்கள் எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணாங்கன்னு தெரியல, அந்த நாலு ஸ்னைப்பரில் ஒருத்தர் அந்த டாக்டர் கேரக்டர் வில்லர், அந்த டாக்டர் யோகி பாபா அவர் தான் அங்கேயே இருப்பார். ஸோ அது மேபி பியூர்லி ரிகால் இருக்கலாம், பட் ஆலினோ ரொம்ப ரீட் பண்ணால் ஏதாவது பயஸ் இருக்கலாம், பட் அந்த பயஸை ரொம்ப சீரியஸாக இருக்கல, பிகாஸ் அது ரொம்ப ஒரு ரொம்ப நம்ம நிட்பிக் பண்ணுற மாதிரி ஆயிடுமோ எனக்கு தோணுச்சு.
இது ஒரு தான் அந்த டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணுறாரு நெல்சன், அவரோட ஃபர்ஸ்ட் மூவிலேருந்தே இதே டெம்ப்ளேட் தான். கோலமாவிலையும் நீங்க சொல்ற ஒரு சில சீன்ஸ் வந்து சில பேருக்கு முக சுளிக்கிற மாதிரி இருந்தது, டாக்டர்லயும் ஒரு சில இடத்துல தெரபிஸ்ட இது பண்ற மாதிரி, பீஸ்ட்லயும் வந்து ஒரு சின்ன சின்ன இது இருந்தது. ஐ திங்க் அந்த அவர் டெம்ப்ளேட்டாவே வந்து அவருக்கு எனக்கு இது நல்லா வருது, இதையே நான் ட்ரை பண்றேன், அதுவும் சூப்பர் ஸ்டாரை வச்சுட்டு நான் எதுவும் புதுசா ட்ரை பண்ணி இது பண்ண வேணான்றத ஃபாலோ பண்ண மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. அவுட் அண்ட் அவுட் நெல்சனோட ட்ரேட்மார்க் மூவி தான் ஐ திங்க், எந்த இன்டர்ஃபரன்ஸும் இல்லாம ஒரு ஸ்டார் வந்து ஒரு டைரக்டர் டைரக்டர் படத்தில் நடிச்சுட்டு போன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது இந்த படத்தை
பொறுத்து. யா யா ஸோ யா அண்ட் ரெண்டாவது வந்து நான் இன்னும் ஸோ வாட் ஐ ஆக்சுவலி வாண்ட் டு ஆஸ்க் இஸ் செகண்ட் ஹாஃப்ல வந்து நிறைய போர்ஷன்ஸ் வந்து ட்ரிம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். சி மெயினாக வந்து இந்த பிளாஸ்ட் மோகன் இது வந்து அந்த அந்த போர்ஷனே வந்து தேவையே இல்லை, பிளாஸ்ட் மோகன் தமனா காமனா அவங்க பேர் இல்லையா, ஸோ அந்த அந்த போர்ஷனே வந்து தேவையில்லாம் ட்ரிம் பண்ணியிருந்தா கூட பெருசாக வந்து கதைக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டிருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஐ மீன் தட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கிரைப்ஸ், அது கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவர் 45 minutes கிட்ட வந்துட்டு அந்த படத்தை வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு வேளை வந்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட் அவன் வந்து எப்படி சொல்கிறது, ஸோ ஒன் ஆஃப் த நெல்சன்ஸ் கேரக்டர்ஸ் மாதிரி தான் அந்த பிளாஸ்ட் மோகன், நீங்கள் இந்த கோலமோ கோகிலால் அந்த எல்கே ஒரு வேலை கிட்டத்தட்ட அவன மாதிரி தான் வந்து அவனோட லார்ஜர் தன் லைஃப் வேர்ஷன் தான் வந்துட்டு பிளாஸ்ட் மோகன். ஸோ அது வந்து இன்னும் அந்த கேரக்டரே கூட இன்னும் கொஞ்சம் பெட்டரா காட்டியிருக்கலாமோ, ஏன்னா எந்த மொமெண்ட்ல என்ன பண்ணுவான்றது தெரியாது, அது வந்து அந்த பெருசா எஸ்டாப்லிஷ் பண்ணாத மாதிரி இருந்தது, அதனால இவங்களுக்கு பெருசா த்ரெட் எதுவுமே இல்லை. ஸோ அது ஈஸியா வந்துட்டு அவனை அவ்வளோ ஈஸியா ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து எலாபரேட்டா ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்கணுமா, இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா யோசிச்சிருக்கூடாதா அப்படின்றது.
ரேசா யோசிச்சு பாத்தீங்கன்னா அவங்க ஆக்சுவலி அவனுக்கு பெருசா ஏமாத்திருக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த கிரீடம் தொலைஞ்சிருக்கவே தொலைஞ்சிருக்காது, கிரீடம் தொலைஞ்ச மாதிரி ஒரு மேக் பிலீவ் பண்ணிட்டு அவங்க ஒரு டம்மி கிரீடம் கொடுத்து இந்த ரெண்டு பர்சனையும் அனுப்பிடுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அதை வந்து ஒரு 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 குவிக் மாண்டேஜா ஒரு 10 நிமிஷம் ஒரு நரேஷன் வச்சு
முடிச்சிருக்கலாம், ஏதாவது பண்ணிருக்கலாம். இன்னும் வந்து இவன் வர்மன் கேரக்டர் வந்து சொல்லுவார் எங்களோட பெரிய இதுவா இருக்காங்க, பெரிய எங்களுக்கு மேல அது ஒரு பெரிய நெட்ஒர்க் அப்படின்லாம் சொல்லுவார். அதை வந்து ஒரு சின்ன ஒரு டீசர் மாதிரி கூட காட்டியிருக்கலாம், அடுத்த படம் எடுக்கிறாரோ எடுக்கலையோ, பட் அகெயின் ஐ மீன் இது வந்து என்னோட தாட்ஸ். ஸோ செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஒரு மேஜர் இஷ்யூவாக வந்து நான் ஃபீல் பண்ணேன், பட் வாட் ஆர் உங்களுக்கு வந்து ஒரு மேஜர் இஷ்யூவாக இந்த படத்தில் வந்து ஐ திங்க் ஆல்ரெடி சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன் சஞ்சய், நிறைய சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
இல்லை இல்லை சொல்ல மாட்டேங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து எதுவுமே ஆடப் ஆகலன்னு தோணுச்சு. இப்போ நீங்கள் ஜெயிலரோட ஸ்டோரியாக இருக்கு பார்த்தீங்கன்னா, அவரே வந்து ஆப்பர்ச்சுனிஸ்டிக்காக என்னெல்லாமோ பண்ணி அவருக்குடைய சுய தேவை நினைவிட்டு இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. நீங்கள் வந்து
கரெக்ட்
திகார் பேக்ரவுண்ட் திகார் ஃபிளாஷ்பேக் காட்டினீங்கன்னா கூட பண்ணி யாரோ ஒரு இன்னொரு ரவுடிக்கு நான் பெரிய ஆள்னு காட்டியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஜெயிலருங்கிறதும் ஒரு சராசரி கேரக்டர் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவர் சராசரி ஆண், அவருக்கு குடும்பம் எல்லாம் இருந்தாலும் அவரு அவருக்குன்னு ஒரு மாரல் ஃப்ரேம் ஒர்க் வச்சு அதை ஒர்க் பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த ஜெயிலர் கடைசி போய் அவர் பையனை லெக்சர் பண்ணி நீ வந்து வேலையை விட்டுது இல்லாட்டி நான் கொண்டு, அது எனக்கு அந்த ஒரு ஒரு சராசரி போலீஸ்காரரை காட்டிட்டு அது அந்த அது எனக்கு ரொம்ப ஆட் ஆகாத மாதிரி தெரிஞ்சது. அதே மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாக திகார் ஜெயிலர் இருந்த ஒரு போலீஸ்காரருக்கு தமிழ்நாடு போலீஸ் வந்து மரியாதை இல்லாத மாதிரி சீக்வன்ஸ் இருக்கும், பையன் இறந்துட்டாலும் போய் கேட்பாரு யாருமே எவ்வளோ ஒருத்தர் பேசிட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருப்பாங்க, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஆட் ஆகாத மாதிரி இருந்தது. பட் நீங்கள் ரியல் லைஃப் பார்த்தீங்கன்னா இருக்கலாம் அவர் ஒரு செட்டில் பண்ணுவோம் கேட்டதாக இருந்திருக்கலாம், அந்த மாதிரி லாஜிக்கலாக எக்ஸ்பிளேஷன்ஸ் இருக்கலாம், பட் இதெல்லாம் எதுவுமே ஆட் ஆகாத மாதிரி.
போலீஸ் இதில் வந்து யாரும் பெருசாக மதிக்கலாம், ஆனால் வந்து ரவுடிங்க மதியில் வந்து பெரிய மதிப்பு இருக்கு. ஜெயிலரா இருக்கிறப்போ வந்து எல்லாரும் பயப்பட்டாங்க, ஓகே வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஏன் பயப்படணும், நிறைய விஷயம்.
அதே மாதிரி அந்த ஃபேக் ஃபேக் டிராமா, அந்த ஃபேக் கடத்தல் எஸ்டாப்லிஷ் பண்ணுவாங்கல்ல, நீங்க ஜஸ்ட் சும்மா லாஜிக்கலா யோசிச்சீங்கன்னா அவ்வளவு வாழ்க்கை மேன் பவர் அவ்வளவு அம்யூனிஷன், அதே வந்து ஒரு காஸ்ட்லி எக்ஸசைஸ். ஒரு ரிட்டையர்ட் ஜெயிலருக்காக ஏதோ ஒரு ரெண்டு கிரிமினல்ஸ் எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணுவாங்க, எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் இல்லாஜிக்கலா தோணுச்சு. பட் தென் விக்னேஷ் சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டார் மூவி நிறைய லாஜிக்ஸ் எல்லாம் எழுதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நானும் அதை பெருசா திங்க்
பண்ணலிவ்னு பார்த்தா ஏகப்பட்டது இருக்கு. ஏன்னா அவங்க படத்துல செட் பண்ணும் போதே என்ன சொல்லிட்டாங்க, ஏதோ ஒரு பெரிய ஸ்டார் கிட்ட போயிட்டு நாங்க வந்து வில்லன் கேரக்டர் கேட்டோம், அதுக்கப்புறமா காம்ப்ரமைஸ் ஆகும்னு சொல்லி நாங்க வந்து இன்னொருத்தர் கிட்ட ஒர்க் பண்ணோம்னு வர்மன் காமிச்சிருக்காரு. விநாயகர் நடிச்சிருக்காரு, எக்ஸலண்டா ஆக்ட் பண்ணிருக்காரு, அந்த மலையாளி ஸ்லாங் ரொம்ப அழகா பேசியிருக்காரு. பேசிக்கலி அவர் மலையாளின்னு நினைக்கிறேன்
எனக்கு தெரிஞ்சு, அவ்வளவு.
ஆனா அவரோட பவர் எங்கேயுமே எனக்கு ஃபீல் பண்ணல. அந்த ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்லயும் சரி, அவரை ஒரு கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு ஒருத்தர் நாலு பேரை சுத்தி வச்சு அடிக்கிறாங்க, ரம்யா கிருஷ்ணன் கிட்ட அவரை பிச்சை எடுக்க வச்சிடறாங்க, ரஜினி கீழே வந்துட்டு வேஷ்டிய அவரோட லுங்கிய கட்டி வச்சுட்டு நடக்க வச்சிடறாங்க. ஒரு இப்ப ஒரு வில்லன் கேரக்டர்னா ரஜினி கொடுத்த ஆடியோ லான்ஸ்ல சொன்ன ஐப் பாத்தீங்கன்னா எனக்கு நீலாம்பரி ரகுவரனுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வில்லன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாரு. அந்த வில்லன் கேரக்டர் விநாயகன் பாருங்க சூப்பரா இருக்கும்னு. பட் எனக்கு அந்த வில்லன் கேரக்டர் அந்த அளவுக்கு பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்ண மாதிரியே தெரியல. ஏன்னா அவர் என்ன பண்ணாலும் ரஜினி கடைசியில ரஜினி தான் விக்டோரியஸா வின் பண்ணி வர மாதிரி தான் அவர் அஞ்சு சீன்லயும் பாக்குறோம். நம்ம எங்கேயுமே ஒரு ட்விஸ்ட் இல்லை. அந்த கடைசியில அந்த இன்டர்மிஷன்ல மட்டும் போன் மட்டும் காட்டு உன் பையன் உயிரோட இருக்கான்றது மட்டும்தான் அவர் வந்து கொஞ்சம் ஜெயிச்சுட்டு உள்ள வர மாதிரி இருக்கிற ஒரு இது மட்டும்தான், அந்த ஒரு சீன் மட்டும்தான் அவர் ரஜினிய ஓவர்டேக் பண்ணி காட்டுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ். அந்த நீங்க சொன்ன பிரதீப் சொன்ன மாதிரி இந்த என்டையர் பிளாஸ்ட் மோகன் சீக்வன்ஸே அந்த பாட்டை எங்கேயாருன்னா செட் பண்ணுன்ற ஃபீல் தான். ஏன்னா பாட்டு 100 மில்லியன் வந்துருச்சு, பாட்டை சும்மா விடக்கூடாது, பாட்டை ஒரு செலிப்ரேஷனா வைக்கணும். எனக்கு தெரிஞ்சு இது கால்குலேட்டடா ஒர்க் பண்ண மாதிரிதான் தெரிஞ்சுது. ஏன்னா நீங்க சஞ்சீவ் சொன்ன மாதிரி அந்த மோகன்லால் இன்டகிரேட் பண்றது ஒரு சரியான பிளாக், அதை வச்சு நீங்க எப்படி வேணாலும் கதையை எடுத்துட்டு போயிட்டு ஒன்னும் பயங்கரமா வேர்ல்ட் ஓபன் பண்ணி விட்டுரலாம். பட் அதை ரிசார்ட் பண்ணாம வந்து நெல்சன் அண்டர்பிளே பண்ணிட்டாரு. அது சென்டிமெண்டா பையனும் அப்பாவும் இது பண்ணிக்கிட்டு முடிக்கிற மாதிரி காமிச்சிட்டாரு. நெகட்டிவ்ஸ் இருக்கு வில்லனோட கேரக்டர்ல இருந்தே ஸ்டார்டிங் வந்து நெகட்டிவ். ஏன்னா எனக்கு அந்த வில்லனை பார்க்கும் போது பாவமா தான் இருந்துச்சு. ஏன்னா இதே ஏதாவது ஒரு சீன்லயானா நீ ரஜினி இது பண்ணாடா நல்லா இருக்கும், இப்படி காமெடி பண்ணிட்டீங்களே, யோகி பாபு கலாய்க்கிற அளவுக்கு காமெடி பண்ணிட்டாங்களேன்னு தான் எனக்கு தோணுச்சு. இதுல நினைச்சு பாக்குறேன் நல்ல வேலை அதுல வேற எதுவும் ஸ்டாரியும் போடாம விட்டாங்க, அதுல வேற ஏதாவது ஒரு ஸ்டாரை போட்டிருந்தா ஒன்னும் அவாய்ட் பண்ணிருக்கலாம். அதே ஏதாவது நீங்க சொன்ன மாதிரி இந்த பிளாஸ்ட் மூவன் சீக்வன்ஸை வேணா கம்மி பண்ணிட்டு மீதி அந்த 3 பேர் இருக்கிறவங்க சிவாண்ணா ஆர் மோகன்லால் ஆர் ஜாக்கி ஷெராப் அவங்க ரஜினியோட கொஞ்சம் ஏதாவது ஒரு சீன்ஸ் வர மாதிரி நார்மல் சீன்ஸ் பார்த்து வந்ததுனா கூட
ரஜினியோட பிளாஷ்பேக்கே கூட இன்னும் கொஞ்சம் லைட்டா பிட் பிட் எக்ஸ்பேண்ட்.
ஏன்னா ரஜினியோட பிளாஷ்பேக் அந்த 5 நிமிஷம் தான், அந்த காதை கட் பண்றாரு அந்த ரவுடி, அது கரெக்ட், அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் வச்சு அவர் என்ன பண்ணாரு, எதனால அவர் இவ்வளவு பேரை இன்ஃபுளுயன்ஸ் பண்றாரு, அவங்க எதுக்கு ரஜினிக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்கன்றத காமிச்சிருந்தா கொஞ்சம் ரிலேட்டபிளா இருந்திருக்கும். பட் யா, பட் இது இவங்க வந்து கால்குலேட்டடா பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது. அந்த காமெடி வேணும், படம் டிராவல் பண்ணும் போது 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஆடியன்ஸ சிரிக்க வைக்கணும்ன்றதுக்காக தான் பண்ண மாதிரி தான் எனக்கு. ஆமா
இல்ல, எனக்கு விக்னேஷ் சொல்றது ஒரு கம்ப்ளீட் அக்ரிமெண்ட். ஏன்னா கடைசி சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நியர் அந்த அதாவது ஹீரோக்கு டக்கரே கொடுக்காத ஒரு வில்லன், ஆனா அந்த வில்லன் கொடுத்த தலைவலியை சால்வ் பண்றதுக்கு 3 ஹீரோ அப்படிதான் படத்தை முடிக்கிறாங்க. அந்த ஒரு பில்டப்பே அதை இவங்க எவ்வளவுதான் சொன்னாலும் அட்லீஸ்ட் ஒரு சராசரி ஆடியன்ஸை வந்து விநாயகர் மிரட்டி இருக்க மாட்டாரு. அவர் கொலைலாம் நூதனமா இருந்துக்கலாம், ஆனா ஒரு சராசரி ஆடியன்ஸை மிரட்டி இருக்கிறதா வாய்ப்பே
இல்லை. விநாயகனுக்கு எதுக்குப்பா இவ்வளவு 3 பெரிய ஸ்டார்ஸ் அப்படின்னு மாதிரிதான் நான் ஃபீல் பண்ணேன்.
ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா பீஸ்ட்ல வந்து ஒரு முகமே தெரியாத வில்லனை போட்டு படம் மாட்டிக்கிடுச்சு, அதனால என்னவோ தெரிஞ்ச ஒரு வில்லனை போடாம விநாயகனை போட்டுப்பாங்கன்னு ஒரு ஃபீலிங். இதே நீங்க பின்னாடி போய் பீஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஏதோ நார்த் இந்தியன் ஆக்டர், யாருக்குமே தெரியாத தமிழ் படத்தையும் நடிக்காத ஒரு ஆக்டர், அவர் வில்லனோட மக்களுக்கு செட் ஆகல. பிளஸ் அவரோட பிளெயின் க்ளோத்ஸ் இருப்பாரு, யாருக்குமே செட் ஆகல. அதுக்கு பதிலா அங்க ஒரு ஜாக்கி ஷெராஃபே இருந்திருந்தாருன்னா மேபி படம் இன்னும் ஒரு பெட்டர் ஹைப்ல ஓடி இருக்கும் பீஸ்ட். சோ அதனால மேபி ஒரு ஃபேஸ் கொடுத்துட்டாங்க வில்லனுக்கு, பட் அவருக்கும் அவங்க கொடுத்த பில்டப்னால அந்த ஒரு இது இல்ல, ஒரு நம்ம பயப்படுத்தல. அவர் இங்கே சொன்ன மாதிரி ஒரு நீலாம்பரியோ ஒரு ரகுவரன் லெவலுக்கு ஒரு லேண்ட் ஆகாத ஒரு வில்லர், அந்த வில்லன் அடிக்கிறதுக்கு 3 சூப்பர் ஸ்டாருங்கிறப்போ எல்லாமே
அதுதான். ஒரு ஒரு சில பாயிண்ட் எல்லாம் வந்துட்டு அப்படியே காலிலையும் விழுந்துருவாரு போல விநாயகன், அந்த மாதிரிதான் வந்து
இருந்து சீன்லயுமே அவரை ஓவர் பிளே டூ பண்ண விடல, எல்லாத்துலயுமே அவரை டம்மி பண்ணிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் என்னடா இது வில்லனுக்கு அவ்வளவு ஐப்பு கொடுத்தாங்க ஆடியோ லான்ச்ல. ஏன்னா இந்த படத்தோட ப்ரொமோஷனே ஆடியோ லான்ச்ல மட்டும்தான் நடந்தது, வேற எங்கேயுமே நடக்கல. ஆடியோ லான்ச்ல மட்டும்தான் படத்தை பத்தி பேசினாங்களே எல்லாரும், அதுக்கப்புறமா அந்த ட்ரெய்லர் வந்தது. பட் அதுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இருந்துக்கலாம்.
வேர்ல்ட் இஸ் ஆல்ரெடி மூவிங் இல்லையா, வில்லன் வந்துட்டு இன்னும் ஹீரோவோட இன்னும் பவர்ஃபுல்ல, ஹீரோ வந்து இன்னும் ரொம்ப டஃப் கொடுக்கணும்னு வந்து ஈவன் ஃபேன்ஸே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்போ நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஃபேன்ஸே வந்து அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இன்னும் வந்து படம் சப்புன்னு இருக்குப்பா, இன்னும் கொஞ்சம் மசாலா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும்ப்பா அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன்.
கண்டிப்பாக என்னுடைய சர்க்கிளில் சில ஃபேன்ஸே வந்து இன்னும் படம் நல்லா எடுத்துக்கலாமோன்னு தோணுச்சுன்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப டை ஹார்ட் ஃபேன்ஸ்லாம். பட் கடைசி என்னன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த அவங்களுக்கு ஏதோ இருக்க படத்தில் பிடிச்சிருக்கு, திரும்ப பார்க்கறதுக்கு பேசுறதுக்குங்கிறதால அவங்க அதை ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணல, எடுத்துருக்கலாம்னு சொன்னா கூட அவங்க கொண்டாடுறாங்க படத்தை.
நல்ல ரிப்பீட் வேல்யூ இருக்கு படத்துக்கு, நிறைய வாட்டி நிறைய பேர் ரெண்டு மூணு வாட்டி பாக்குறாங்க படத்தை. ஸோ அவங்க பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் அது கிளிக்கா இருக்கும் போது ஐ திங்க் அவங்க ஹாப்பியா தான் இருப்பாங்க. பட் டை ஹார்ட் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா இன்னும் ரஜினி நீங்க சொன்ன மாதிரி அந்த இன்டர்மிஷன் பிளாஷ்பேக் சீக்வன்ஸா ஆப்வியஸா கொஞ்சம் நிறைய சீன்ஸ் வச்சிருக்கலாம். மாண்டேஜா சிவாண்ணா ஜெயில இருந்தும் போது எதனால ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் காமிச்சிருக்கலாம், அதை அவாய்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா அவங்க காமனா சைடு போயிட்டாங்க, அவங்க காமெடிக்கு ரிசார்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான்.
ஓகே, இப்போ எண்ணிங்க வந்துட்டு நீங்கள் ஏதாவது வந்து சொல்லி க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? விச் மீன்ஸ் சரி, படம் படத்தை பற்றி இல்லை அஸ் அ டிரெக்டர் வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ரஜினி இந்த ஃபியூச்சர் இந்த மாதிரி ஏதாவது. சஞ்சீவ்,
எனக்கு இந்த படத்தை அவர் நடித்த வகைக்கு நல்லது நல்லதுன்னு தோணுச்சு. படம் நல்லா இருக்கலாங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் கூட படம் நடித்த வகைக்கு நல்லது. அதே மாதிரி அடுத்த படம் வந்து ஜெய்பீம் டைரக்டர் ஞானவேல், ரைட், அவர் பேர் ஞானவேல் கூட பண்ணுறாரு. எனக்கு அந்த படத்தை இன்னும் எதிர்பார்ப்பு இருக்குது, ஏதாவது புதுசாக அட்லீஸ்ட் ஒரு 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 சோஷியல் மெசேஜ் உள்ள படம் பண்ணுவாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு சோஷியல் மெசேஜ் இல்லாட்டா கூட ஒரு ஏஜ் அப்ராப்ரியேட்டாக ஒரு இன்னும் என்கேஜிங்காக உண்மையாக சொல்லணும்னா, எனக்கு தனிப்பட்ட முறையில் காலாக்கு அப்புறம் அவர் பண்ண எந்த படத்துலையுமே அந்தளவுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் இல்லை. ஐ லைக் பேட்டை பேட்டை ஹை மூமெண்ட்ஸ் இருந்தது, சிமிலர்லி ஜெயிலரில் கூட ஹை மூமெண்ட்ஸ் இருந்தது. ஆனால் உங்களை 100% ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் என்கேஜ் பண்ணிச்சா படங்கள்னு கேட்டால் எதுவுமே என்கேஜ் பண்ணல. அதனால என்னுடைய எதிர்பார்ப்பு ஒரு ரஜினி ரசிகனா, அவருடைய அடுத்த படம் இதை விட என்கேஜிங்கா ஒரு புது தளத்துல அவரை கூட்டிட்டு போகணும்னு எதிர்பார்ப்பேன். அந்த ஒரு எதிர்பார்ப்பு மட்டும்தான்.
ஓகே விக்னேஷ்,
எனக்கும் அது கரெக்ட் தான். இப்போ சொன்ன மாதிரி அந்த ஞானவேல் படத்துக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, ஏன்னா ஒரு ரஜினி மாதிரி ஒரு ஸ்டார் ஒரு சோசியல் மெசேஜ் எடுத்துன்னு வரும்போது அது இம்பாக்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு இன்ஃபேக்ட் நான் ரொம்ப விரும்புறது வந்து ரஜினி வந்து வெற்றிமாறன் மாதிரி ஒரு டைரக்டர்கிட்டயோ, இல்லைன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு சாய் விசித்ரான்னு ஒரு இன்டர்வியூவில் வந்து நம்ம புறம்போக்கு என்கிற பொதுவுடைமை டைரக்டர் இயற்கையெல்லாம் எடுத்தார், நல்ல டைரக்டர் அவர் இப்போ
இல்லை,
அவர் ரஜினி கிட்ட ஒரு படம் சொல்லி எல்லாம் ஓகே ஆகிற நிலைமைக்கு போயிட்டு கேன்சல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு ஓவரால் சொசைட்டிக்கு கொஞ்சம் அவரோட மூமெண்ட்ஸும் இருந்து, இப்போ சிவாஜிலாம் அந்த மாதிரி தானே, படத்தில் உங்களுக்கு காமெடி இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும், அந்த ஒரு மெசேஜும் இருக்கும். ஸோ ஸ்கிரிப்ட் வைஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஞ்சம் எடுத்தா பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஏன்னா இப்போ இது வந்து ஒரு கம்பேக் மூவியாக தான் எல்லாரும் பார்த்தாங்க. இந்த படம் தெரியாது ரஜினிக்கு ஜெயிச்சிடணும், ரஜினி ஜெயிச்சு அந்த திரும்பி அந்த எஸ்டாப்ளிஷ் ஆகணுன்றதுக்கு இந்த படம் ஒரு நல்ல லான்ச்சாக இருந்தது. பட் இதுக்கப்புறமா வந்து ஏன்னா இப்போ மணிகண்டன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், ஒரு கடைசி விவசாயி வந்து ஃபர்ஸ்ட் ரஜினி கிட்ட தான் நான் சொன்னேன், நான் நினச்சி பார்க்கறேன் அந்த மாதிரி ஒரு படத்தில் ரஜினி வந்து அவரோட இமேஜ் எல்லாத்தையும் விட்டு நடிச்சிருந்தாருன்னா அந்த படத்தோட இம்பாக்ட், ஏன்னா பாதி பேர் கடைசி விவசாயி ஒன்றும் பார்க்கல. அந்த மாதிரி ஒரு படத்தில் ரஜினிகாந்தோ இல்லை ஒரு நல்ல ஃபெமிலியர் ஆக்டர் நடிச்சிருந்தாங்கன்னா அந்த படத்தில் காமிக்கிற விஷயம் நல்லா தானே காமிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மூவிஸில் இது பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ரஜினி கிட்ட இருந்து. அண்ட் நெல்சனுக்கும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 4வது படத்துலேயே அவர் 3 சூப்பர் ஸ்டார்ஸோட படம் எடுத்துட்டாரு, அவர் சிவகார்த்திகேயனோட எடுத்துட்டாரு, அப்கமிங் சூப்பர் ஸ்டார் சிவகார்த்திகேயன், இப்போ இருக்கிற பிக்கஸ்ட் ஸ்டார் விஜயோட எடுத்துட்டாரு, இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினியோடையும்
எடுத்துட்டாரு.
ஆமாம், ஸோ இப்போ அவருக்கு அடுத்து என்னன்ற போது ஐ திங்க் ஹி ஆல்சோ ஹேஸ் டு எக்ஸ்ப்ளோர் லாட் ஆஃப் திங்ஸ், வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவருக்கு அந்த டார்க் காமெடி நல்லா வருது, இந்த ஹேங் ஓவர் மாதிரி ஏதாவது ஒரு புது, ஏன்னா இப்போ என்ன ப்ராப்ளம்னா தமிழ் சினிமாவில் நீங்கள் பெருசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது ஹீரோஸ் நிறைய பேர் வரமாட்டுறாங்க. நீங்கள் தமிழ் சினிமாவில் ஒரு 20-30 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டேரக்டர்ஸே வந்து ஓவர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் புது ஹீரோஸை வச்சு தான் படம் எடுத்தாங்களே. பாலச்சந்திரா இருக்கட்டும், என்ன பெரிய டேரக்டராக இருக்கட்டும், நிறைய புது கேரக்டர்ஸை கொண்டு வந்தாங்க. அது ஆஃப்லெட் சினிமாவில் வந்து பெருசாக எங்கேயுமே காட்டல. ஐ திங்க் நெல்சன் மாதிரி ஒரு டேரக்டர் வந்து இப்போ அவர் எல்லாருமே பண்ணிட்டார், கொஞ்சம் இந்த நியூ ஃபேஸஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்தாங்கன்னா நமக்கு தமிழ் சினிமாக்கு நிறைய ஆக்டர்ஸ் வரும். இது வந்து நெல்சனுக்கு மட்டும் இல்லை, இப்போ லோகேஷ்க்கும் சரி, நெல்சனுக்கும் சரி, ஹெச் வினோத்துக்கும் சரி, அந்த ஸ்டார்ஸோடய தான் ஒர்க் பண்றாங்க, ஏன்னா அங்கதான் பிசினஸ் இருக்கு. நீங்க ஏற்கனவே ஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு உங்களுக்கு இது இல்லாமே போயிடும். ஒரு நல்ல ஆக்டர், ஏன்னா நான் வந்து த்ருவ் விக்ரம் கிட்டே நிறைய படம் எதிர்பார்க்கறேன், ஹரிஷ் கல்யாண் கிட்டே நிறைய படம் எதிர்பார்க்கறேன், பட் அவங்க லேண்ட் ஆறது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த யூஷுவல் ராம்காம் சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் போறாங்க. ஒருவேளை
எல்லாமே ஹிட் ஆகுது அப்படின்னா இல்ல, நிறைய ஹிட்ஸ் நிறைய மிஸ்ஸஸ் தான் வந்து.
சோ இப்ப இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வச்சு நீங்க படம் எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க ஒரு நியூபி வச்சு ட்ரை பண்ணி ஏதாவது புதுசா ஒன்னு ஓபன் பண்ணி விடலாம். அதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் போத் சூப்பர் ஸ்டார் அண்ட் நெல்சன்.
அடிங் டு விக்னேஷ் செட் வர்சன் ஒரு பாயிண்ட் இஸ் சம்திங் தட் ஐ ஹோல் க்ளோஸ் டு ஹார்ட். எனக்கு வந்து அவர் ஹரிஷ் கல்யாண் த்ருவிக்ரம் சொல்லிக்கலாம், எனக்கு வேற ஒரு நாலு ஆக்டர்ஸ் மேல ஒரு எதிர்பார்ப்பு. அவங்க வந்து பெரிய டேரக்டர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி புது படங்கள் பண்ணணும்னு. டேரக்டர்ஸ் பீயிங் ஒன்று வந்து அசோக் செல்வன், அவருடைய நிறைய நல்ல மூவிஸ் பண்ணியிருக்காரு அவர் ஒருத்தர். ரெண்டாவது வந்து கதிர். ஸோ கதிர் இஸ் அண்ட் பிரில்லியன்ட் ஆக்டர். அவரும் அவரோட ஃபிலிமோகிராஃபி ரொம்ப கம்மி, பட் மோஸ்ட் படங்கள் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் மணிகண்டன், ஆப்வியஸ்லி ஏபிஎம் ஆகட்டும் கடைசியான குட் டேட் ஆகட்டும், வைல் அவருக்கு அந்த ரெகனைசேஷன் இருக்கு, பட் ஸ்டில் அவர் அடுத்த தளத்துக்கு போனால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணும். அது கடைசி ஸ்டார் வேணும் நீங்கள் அக்ரி பண்ணணும் தெரியல. நான் ஒரு ரெண்டு படம் தான் பார்த்துருக்குறேன், பட் ரெண்டு படத்தை எனக்கு பிடிச்ச ஆக்டர் வந்து கவின். கவின் சமோ இஸ் அ குட் ஆக்டர். ஸோ இவங்கெல்லாம் வந்து தே குட் கொலாபரேட் சம் ஆஃப் தீஸ் பிகர் டேரக்டர்ஸ், அப்கமிங் டாப் டேரக்டர்ஸ். அண்ட் அவங்களும் அவங்களுக்கு நிறைய ரிபூட்டி இருக்கும் இந்த மாதிரி ஸ்டார்ஸ் கூட கொலாபரேட் பண்ணும்போது. அந்த ஒரு ஸ்டாருடைய புஷ் இல்லாமல் நல்ல ஸ்டோரிஸ் அவங்க டெவலப் பண்ணலாம். ஸோ அது நடந்தால் நல்லா இருக்கும், தமிழ் சினிமா ரொம்ப நல்லா நல்ல இடத்துக்கு போகணும் ஒரு எண்ணம்.
கண்டிப்பாக கண்டிப்பாக. இன்னும் ஐ அக்ரி வித் யூ, ஐ அக்ரி வித் யூனோ. நான் அந்த ஆறு பேருமே வந்துட்டு ஐ டோட்டலி அக்ரி, ஏன்னா எவ்ரி ஒன் ஹேஸ் பொட்டென்ஷியல். ஈவன் அசோக் செல்வன் வந்துட்டு இப்போ ஒரு ஒரு ட்ராப்ல வந்து மாட்டிட்டு இருக்கிறாரு, பட் அகெயின் அவர் ஒன்னு ராம்காம் பண்றாரு இல்லைன்னா வந்துட்டு இன்வெஸ்டிகேட்டிவ் மூவிஸ் பண்றாரு, ரெண்டு ட்ராப்புக்குள்ளேயே வந்து அவர் மாட்டிட்டு இருக்காரு. ஹி ஷுட் டூ சம்திங் எல்ஸ் அப்படின்ற மாதிரி
நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. விதார்த் இருக்காரு சொல்லிட்டே போலாம், நல்ல பிரசன்னா ஒரு நல்ல அவர் பெருசா லான்ச் ஆகல. பட் எனக்கு என்னன்னா அது எங்க ப்ராப்ளம் எனக்கு ஆடியன்ஸா எனக்கு தெரியல, ஒரு இந்த மாதிரி எஸ்டாப்லிஷ் டைரக்டர்ஸ் வந்து ஒரு நியூ கமர்ஸோட பண்ணா. நீங்க சொன்ன மாதிரி கவின்லாம் நல்ல ஆக்டர், அந்த தாதா படத்துக்கு அவ்வளவு
வெரி குட்.
அவருக்கெல்லாம் லான்ச் பேடா அடுத்தடுத்த மூவிஸ் வந்தா உங்களுக்கு யங்ஸ்டர்ஸ், ஏன்னா நீங்க மத்த இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா அதுதான் நடக்குது. ஒரு துல்கர் இருக்காரு இந்த சைடு, நானி இருக்காரு, எல்லாருமே வந்து நல்ல நல்ல டைரக்டர்களோட படம் தான் இது பண்றாங்க. இங்க மட்டும்தான் அந்த டாப் ஃபோர் அப்படியே செட்டில்டா அந்த மூணு ஆக்டர் கிட்ட மட்டும்தான் நாங்க படம் பண்ணுவோன்ற இது இருக்கு. அது மாறணும், அது மாறினா நல்லா இருக்கும்.
மாறும்னு நம்புவோம். I think that's all. Thank you, Sanjeev and Vignesh. You know, வந்து இவ்வளோ நேரம் பேசணும், ஐ திங்க் ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் இவ்வளோ நேரம் பேசுவோம் அப்படின்னு, பட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரெண்டு பேருமே நிறைய இன்சைட்ஸ் கொடுத்தீங்க. இட் வாஸ் ரியலி என்கேஜிங். ஐ ரியலி என்ஜாய்ட் இந்த செஷன் வந்து, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஃபியூச்சரில் வந்து எபிசோட்ஸ் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக கூப்பிடுவேன். If you are interested, please do come.
Thanks, Pradeep. And Sanjeev, trade இருக்கிறதுனால அவரும் நிறைய இன்சைட்ஸ் கொடுத்தாரு.
ஃபுல் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்கும்போது சைடுல ஒரு சிக்ஸ் மந்த்ஸா பண்ணி பெரிய நஷ்டப்பட்டு இப்போ ஃபுல் டைம் ஜாப் மட்டும்
பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். தொடர்ந்து சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்டுக்கு நீங்க எப்பயும் கொடுத்துட்டு வர ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே வாங்க. சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட்டை உங்களுக்கு பிடித்தமான எந்த பாட்காஸ்ட் செயலிகளையும் கேட்கலாம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தது இல்லை சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லேயும் வந்துட்டு உங்களுடைய ரேட்டிங்கை கொடுங்க. அது வந்து இன்னும் நிறைய பேரை போய் சென்றடைகிறதுக்கு உதவியாக இருக்கும். அண்ட் அடுத்த வாரம் வேறொரு எபிசோடில் வேறொரு திரைப்படத்தோட ஒரு புது கெஸ்ட்டோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரதீப். நன்றி, வணக்கம்.